கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமாகிய வில்லியம் மரியம் பிரணாம் அவர்களால் 1959ஆம் வருடம் நவம்பர் 8 அன்று பிரணாம் கூடாரம் ஜெஃபர்சன்வில் இண்டியானா அமெரிக்காவில் பொசஸிங் த எனிமீஸ் கேட்ஸ், பகைஞனுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை தமிழ் ஆக்கத்துடன் இப்பொழுது நீங்கள் கேட்கப் போகிறீர்கள்.
Good morning everybody and happy to be back again this morning at the tabernacle to pray for the sick people today.
உங்கள் யாவருக்கும் காலை வணக்கம். வியாதிஸ்தர்களுக்காய் ஜெபிக்கும்படியா இக்கூடாரத்திற்கு இக்காலையில் வந்தமைக்காய் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
Usually we try to get in ever so often and pray for the people who come in from the different places for prayer.
பல இடங்களிலிருந்து ஜனங்கள் இங்கு ஜெபத்திற்காக வருவதினால் பலமுறை இங்கு வந்து ஜெபிப்பதற்காக நாங்கள் முயற்சிக்கிறோம்.
And now we'll be leaving pretty soon now for the California and West Coast meetings.
சீக்கிரத்தில் நாங்கள் கலிபோர்னியா மேற்கு கரை கூட்டங்களுக்கு போய்விடுவோம்.
Then we sure solicit your prayers that God of heaven will be merciful to us there and give us a great services.
அப்பொழுதே பரலோகத்தின் தேவன் தாமே எங்களுக்கு கிருபையாய் இருக்கவும் எங்களுக்கு அருமையான கூட்டங்களை கொடுக்கும்படியாகவும் உங்களுடைய ஜெபங்களை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்.
Just got in yesterday or last night rather late.
நேற்றோ கடந்த இரவு தான் நாங்கள் வந்தோம்.
And yesterday was one of the day before yesterday and yesterday was one of the great red letter days of my life.
முந்திய நேற்றும் நேற்றும் என் ஜீவியத்தில் எனக்கு மிக முக்கியமான நாட்களில் ஒன்றாக இருந்தது.
There are knows at least 2 people or 3 in the building who is witness of the coming down of the Lord yesterday.
நேற்றைய தினம் கர்த்தர் இறங்கி வந்தமைக்கு 2 அல்லது 3 பேர்கள் சாட்சிகளாய் இக்கட்டிடத்துக்குள் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன்.
And a great wonderful thing taken place which I haven't got the time this morning to tell you, but maybe next Sunday morning before we leave I maybe have time in the message to tell you.
ஒரு மகத்தான அற்புதமான காரியம் சம்பவித்தது. அது பற்றி உங்களிடம் கூற இன்று காலையில் அவகாசம் இல்லை. இருப்பினும் நாங்கள் போவதற்கு முன்னர் அடுத்த ஞாயிறு அதை பற்றி சொல்லுகிறேன். ஒரு கால் செய்தியின் போது அதை சொல்ல நேரம் இருக்கலாம்.
If the Lord is willing, I'll be down at least to pray for the sick Sunday morning.
கர்த்தருக்கு சித்தமானால் வியாதிஸ்தர்களுக்கு ஜெபிக்காவது ஞாயிற்றுக்கிழமை காலை வருவோம்.
Want to leave about noon if possible for the San Jose meeting in San Jose, California.
முடிந்தால் சான் ஜோஸ் கூட்டங்களுக்கு நான் மத்தியான வேளையில் புறப்படலாம் என்று நினைக்கிறேன்.
And if you have any people around on the west coast there,
அங்கே மேற்கு கரையில் உங்களுக்கு யாராவது ஜனங்கள் இருப்பார்களாயேன்,
that's we believe is going to be maybe the hour that I have looked for so long, the change in my ministry coming.
என் ஊழியத்தில் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலையாய் ஒரு கால் அது இருக்கலாம்.
And it's so close. I thought it was going to happen yesterday. And I believe that it will be right away now and it'll be far beyond anything that we've ever seen or heard yet.
அது அவ்வளவு நெருக்கமாய் உள்ளது. அது நேற்றைய தினம் சம்பவத்திருக்கும் என்று நான் நினைத்தேன். ஒரு கால் அது இப்பொழுதே சம்பவிக்கலாம். இருப்பினும் நாம் கண்டவைகளிலும் கேட்டவைகளிலும் அது அதிக மிஞ்சினதாயிருக்கும். இப்பொழுது உங்களுக்கு நினைவிருக்கலாம், அது கர்த்தர் சொல்கிறதாகும். ஆகவே நாங்கள் அதை எந்த நேரத்திலும் எதிர்பார்க்கிறோம்.
At the fairgrounds at the San Jose, California.
நான் நினைக்கிறேன் அந்த கூட்டங்கள் ஃபேர் கிரவுண்ட் என்று. ஜெனி, அது சரிதானே? கலிபோர்னியாவில் உள்ள சான் ஜோஸில் உள்ள ஃபேர் கிரவுண்டில் நடைபெறும்.
And it'll be a 10-day meeting beginning the 20th through the 29th at San Jose.
அது ஒரு 10 நாள் கூட்டமாக இருக்கும். 20 முதல் 29 வரை சான் ஜோஸில் நடைபெறும்.
I'll just be remembering us and praying for us.
எங்களை நினைவு கூர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கவும்.
Now we have about, if we get out in time, about 1.5 hours now that we're going to start our services for praying for the sick and bringing the word.
நாம் நேரத்தோடு முடிப்போமானால் நமக்கு இப்பொழுது வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கவும் வார்த்தையை கொண்டு வரவும் இன்னும் 1.5 மணி நேரம் இருக்கிறது.
I have chosen this morning a small passage of scripture, two places in the Bible to speak on.
இன்று காலையில் நான் ஒரு சிறிய வேத பாகத்தை வேதத்திலிருந்து ரெண்டு சிறிய இடங்களை பேசுவதற்காக தெரிந்து கொண்டேன்.
But before we speak, let us bow our heads just a moment for prayer.
ஆனால் நாம் பேசுவதற்கு முன்பாக சிறிது நேரம் நமது தலைகளை ஜெபத்திற்காக தாழ்த்துவோம்.
Most gracious God, we humbly approach thy throne of grace this morning as unworthy children.
மிகுந்த கிருபையுள்ள தேவனே, தகுதியற்ற பிள்ளைகளாக நாங்கள் உமது கிருபாசனத்தை இக்காலையில் தாழ்மையுடன் அணுகுகிறோம்.
But coming with an unadulterated faith in God that was given to us by the Holy Spirit and His ever presence with us.
ஆனால் பரிசுத்த ஆவியானவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவன் பேரில் உள்ள கலப்பில்லாத விசுவாசத்துடனும் என்றென்றைக்குமாயுள்ள பிரசன்னம் எங்களோடு இருக்க நாங்கள் வருகிறோம்.
And through a promise by the Lord Jesus,
கர்த்தராகிய இயேசுவால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்துடன்,
that if we would come humbly and would ask anything in His name, we would be granted our petition.
அதாவது நாங்கள் தாழ்மையுடன் வந்து அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அது அளிக்கப்படும் என்பதை.
Therefore we do not look back upon our merits because we do not have any such.
ஆகையினால் நாங்கள் திரும்பி எங்களுடைய தகுதியை நோக்கி பார்த்து வரவில்லை, ஏனென்றால் எங்களிடம் அப்படி ஒரு தகுதியும் இல்லை.
But we look back to the merits of Calvary where our grace was given to us freely by the Son of God.
ஆனால் தேவகுமாரனால் எங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்ட கிருபை, அதை நாங்கள் பெற்றதான கல்வாரியை தகுதிக்கு நோக்கி பார்த்தவர்களாய் வருகிறோம்.
And we can hardly choke back the tears that would run down our throats when we think of we the unworthy people.
தகுதியற்ற ஜனங்களாகிய எங்களை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்கும்போது எங்களுடைய தொண்டைகளை அடைக்கும் கண்ணீரை விளக்க முடிகிறதில்லை.
How that by His grace there at Calvary He did that for us.
ஏனென்றால் அப்படி அவருடைய கிருபையினால் அங்கே கல்வாரியில் அவர் அதை எங்களுக்காக செய்து,
that we might be brought so close to God even to relationship.
நான் தேவனுக்கு அவ்வளவு நெருக்கமாக கொண்டு வந்து சொந்தக்காரருமாய் ஆக்கினார் என்பதை நினைக்கும் போது அப்படி ஆகின்றது.
Now we are sons and daughters to Him.
இப்பொழுதோ நாங்கள் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருக்கிறோம்.
And we come this morning, Lord, under this little roof to dedicate ourselves.
கர்த்தாவே, இந்த காலையில் இந்த கூரையின் கீழ் எங்களை பிரதிஷ்டை செய்யவும்.
And for service, confessing our sins and in divine worship.
சேவைக்காகவும் எங்கள் பாவங்களை அறிக்கை செய்யவும் தெய்வீக ஆராதனைக்காகவும் வருகிறோம்.
We trust that you will be with us and give us a spiritual insight of thy close coming.
நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்றும் உம்முடைய வருகையை குறித்தான ஆவிக்குரிய பார்வையை கொடுத்து,
that we might prepare our hearts daily for that great event that's been looked for thousands of years.
ஆயிரம் ஆயிரமான வருஷங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த மகத்தான சம்பவத்திற்கு எங்கள் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம்.
Truly all nature is groaning, crying to be released.
உண்மையாகவே எல்லா இயற்கையும் விடுவிக்கப்படும்படியாக புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறது.
Our spirits within us, Lord, are constantly confessing that we are pilgrims and strangers and this is not our home. But we seek a city whose builder and maker is God.
எங்களுக்குள்ளாக இருக்கின்ற எங்களுடைய ஆவிகளும் கர்த்தாவே, தொடர்ந்து நாங்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிறோம். இது எங்கள் வீடல்ல, ஆனால் மனிதரின் கைகளால் கட்டப்படாத ஒரு நகரத்தை தேடுகிறோம் என்ற அறிக்கை செய்கிறோம்.
We look for that great time to come.
அந்த மகத்தான நேரம் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்.
Lord, we would be mindful that these meetings
When we gather here, we pray for your children that are sick and afflicted.
கர்த்தாவே, நாங்கள் இங்கே கூடி வந்து நடத்துகிற இக்கூட்டங்களில் வியாதியாய் இருக்கின்ற துன்பத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க அக்கறையுள்ளவர்களாய் இருக்கிறோம்.
And we ask that you meet with us today in a very special way. To heal all the sickness and diseases among us.
நீர் ஒரு விசேஷமான விதத்திலே எங்களை சந்தித்து எங்கள் மத்தியில் இருக்கின்ற எல்லா வியாதியையும் நோயையும் சொஸ்தமாக்கும்படியாய் நாங்கள் கேட்கிறோம்.
And it may be, Lord, that this promise that I've just been previously speaking of,
கர்த்தாவே, நான் முன்னர் பேசிக்கொண்டிருந்ததான இந்த வாக்குத்தத்தமானது,
in the meeting with you there yesterday, right after daylight,
அதாவது நேற்று மாலை வேளையில் நடந்து கொண்டிருந்த கூட்டத்தில்,
and how that you confirmed it over and over again.
நீர் அதை எப்படி மறுபடியுமாக உறுதிப்படுத்தினீர்.
We feel that the hour is very close.
அந்த மணி வேலையானது மிகவும் சமீபமாக உள்ளது என்று நாங்கள் உணர்கிறோம்.
May this be the day, Lord, that it'll happen.
அது சம்பவிக்கின்ற நாள் இதுவாய் இருப்பதாக.
That you will change the ministry, Lord, into something that will be more gracious to thy people.
நீர் இந்த ஊழியத்தை மாற்றி அதை ஜனங்களுக்கு இன்னும் கிருபை பொருந்தினதாக இருக்கும்படி செய்யும்.
And now, Father God, we would not only pray for these here.
இப்பொழுது பிதாவே, தேவனே, இருக்கின்றவர்களுக்கு மாத்திரம் நாங்கள் ஜெபிக்காமல்,
but for those stretched out across the world that are needy both spiritually and physically.
உலகம் முழுவதிலுமாக தேவைகள் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம்.
Give to them, O Lord, the desires of their hearts because thy children are struggling in these days.
ஓ கர்த்தாவே, அவருடைய இருதயங்களின் வாஞ்சைகளை அவர்களுக்கு அழியும். ஏனென்றால் இந்நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள்.
The oppression of the enemy is so strong. But thou art stronger.
எதிராளியின் நெருக்கங்கள் மிகவும் பலமாக இருக்கிறது. ஆனால் நீர் அவனை காட்டிலும் பலமுள்ளவர்.
For it is written, greater is he that's in you than he that's in the world.
ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
By this we overcome.
இதை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Speak to us through thy written word.
உம்முடைய எழுதப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக எங்களிடத்தில் பேசும்.
And when we leave this morning, may we say like those that went from Emmaus.
இக்காலையில் இங்கிருந்து நாங்கள் போகும்போது எம்மாவில் இருந்து போன அந்த சீஷர்களை போன்று,
did not our hearts burn within us as he talked to us along the way?
வழியிலே அவர் நம்முடன் பேசிக்கொண்டு வந்தபோது நமது இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லும்படியாய் செய்யும்.
We asked it in Jesus' name who gave the promise. Amen.
இந்த வாக்குத்தத்தத்தை தந்த இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம். ஆமென்.
I am reading now from two places in the book of Genesis.
ஆதியாகம புத்தகத்திலிருந்து இரண்டு இடங்களிலிருந்து வாசிக்க போகிறோம்.
One of them is found in the 24th chapter beginning with the 56th verse. Reads like this. And he said unto them, hinder me not, seeing the Lord has prospered my way. Send me away that I may go to my master.
அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்கு பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமான இடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான்.
And they said, we will call the damsel and inquire at her mouth.
அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி,
And they called Rebecca and said unto her, wilt thou go with this man? And she said, I will go.
ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள், போகிறேன் என்றாள்.
And they sent Rebecca away with her sister, their sister and her nurse, and Abraham's servant.
அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு,
and they blessed Rebekah and said unto her, thou art our sister, be thou the mother of thousands of millions, and let thy seed possess the gate of those which hate them.
ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள்.
And in Genesis 22, 15th verse we read,
ஆதியாகமம் 22 15 வசனம் முதல் நாம் வாசிப்போம்.
And the angel of the Lord called unto Abraham out of heaven the second time.
கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு,
and said, by myself have I sworn, saith the Lord, for because thou hast done this thing, thou hast not withheld thy son, thy only son.
நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால்,
that in blessing I will bless thee, and in multiplying I will multiply thy seed as the stars of heaven, and as the sand upon the seashore, and thy seed shall possess the gate of his enemy.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்,
and in thy seed shall all the nations of the earth be blessed, because thou hast obeyed my voice.
நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார்.
Now may the Lord add his blessings to the reading of his words.
வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுடன் தேவன் தாமே அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக.
Now, I would like to take, if it should be called a text,
இப்பொழுது நான் இதிலிருந்து பேசுவதற்கு ஒரு பொருளை எடுக்க விரும்புகிறேன். அது ஒரு பொருள் என்று அழைக்கப்படுமானால்,
my subject this morning first is testing before promise gates, and the subject is possessing the enemy's gate.
என்னுடைய பேசும் பொருளானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாசல்களுக்கு முன்பாக சோதித்தல், அதாவது பகைஞரின் வாசல்களை சுதந்திரித்தல் என்பதாகும்.
God had been testing the patriarch because he had given him a promise.
தேவன் கோத்திரப்பிதாவை சோதிக்கிறார், ஏனென்றால் அவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருந்தார்.
And when God makes a promise, he wants to be sure that this person is worthy of the promise.
தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது அது பெற்றுக்கொண்ட நபர் உண்மையாகவே தகுதி உள்ளவரா என்ற நிச்சயத்தை உடையவரா இருக்கும்படிக்கு,
before he fulfills what he said or what he promises,
அவர் சொன்னதை அல்லது அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு முன்னர் சோதித்தறிகிறார்.
So Abraham had been promised that through his seed the whole world would be blessed.
ஆக ஆபிரகாமுக்கு அவனுடைய வித்தின் மூலமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும்,
he'd have a son, and this son out of him should come forth a seed that would bless the whole earth.
அவனுக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்றும், அந்த குமாரனிலிருந்து உலகத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு வித்து வெளிவரும் என்று வாக்களிக்கப்பட்டிருந்தது.
And Abraham, when the promise was given to him, was 75 years old.
அந்த வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட போது அவனுக்கு 75 வயதும்,
and Sarah, his wife, was 65 years old.
அவனுடைய மனைவியாக சாராளுக்கு 65 வயதுமாக இருந்தது.
But the Bible tells us that Abraham staggered not at the promise of God through unbelief, but was strong, giving praise to God.
ஆனால் ஆபிரகாமோ தேவனுடைய வார்த்தையை குறித்து சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதம் நமக்கு கூறுகின்றது.
And God time after time tested him.
நேரத்திற்கு நேரம் தேவன் சோதித்து வந்தார்.
But he had come to that final test before the blessing was going to happen.
ஆனால் ஆசீர்வாதமானது நிறைவேறுவதற்கான நேரம் வருவதற்கு முன்னர் அவன் அந்த இறுதி சோதனைக்கு வந்தான்.
That's the way it is with all the seed of Abraham.
ஆபிரகாமின் வித்தான யாவருக்கும் அந்த அதே விதமாக இருக்கிறது.
God gives us that final test just before he gives the promise.
வாக்கு பண்ணினதை அவர் கொடுப்பதற்கு முன்பாக தேவன் நமக்கு அந்த இறுதி சோதனையை அளிக்கின்றார்.
And if it was possible, I'd like to say something here personally, but I'll withhold that.
சொல்லக்கூடுமானால் இங்கே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் தனிப்பட்ட முறையில், ஆனால் அதை சொல்லாமல் நிறுத்தி வைப்பேன்.
That final test to see how you'll react upon it.
அந்த இறுதி சோதனையானது அதன் பேரில் உன்னுடைய பிரதியை எப்படி இருக்கிறது என்று காணும்படியாக.
And when he gave Abraham this test, he found Abraham just as true as he was when he started.
அவர் ஆபிரகாமுக்கு இந்த சோதனையை கொடுத்த போது அவன் ஆரம்பத்தில் இருந்த வண்ணமாக அவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்கிறதை அவர் கண்டார்.
What a blessing it would be this morning if we who take his promise of healing would stand just as true as we did when we stood here and accepted it.
அவருடைய சுகப்படுத்தும் வாக்குத்தத்தத்தை நாம் இங்கே நின்று அதை ஏற்றுக்கொண்டு அதே விதமாக இக்காலையில் உண்மையுள்ளவர்களாக நின்று அதை ஏற்றுக்கொள்வோமானால்,
No matter what the doctor says, stand just as true.
வைத்தியர் எதை கூறியிருந்தாலும் சரி, அவ்வளவு உண்மையாய் நிற்போமானால் அது நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதமாயிருக்கும்.
And when he did this and never withheld his only son,
அவன் இதை செய்தபோது தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவருக்கு கொடுக்க மறுக்காமல்,
but was about to plunge the knife into Isaac's bosom to destroy his testimony.
அவனை பலியாய் கொன்று போட தன் கத்தியை அவனுக்குள் பாய்ச்ச தன் கரத்தை ஓங்கி அவனுக்கு சாட்சியாயிருந்ததை அழித்து போட
தயாராயிருந்ததான்.
அவன் அறிந்த உலகம் முழுவதிலும் தனக்கு ஒரு குமாரன் இருக்க போகிறான் என்று சாட்சி கூறி
வந்தான். Double back and to destroy the only hope that he had for his testimony to be fulfilled.
ஆனால் அவனுக்கு குமாரன் வந்தபோதே அவருடைய சாட்சியை நிறைவேற்றுவதற்கு ஆதாரமாயிருந்த அந்த குமாரனை அழித்து போடும்படியாக அவனிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டது.
When God seen that he was loyal to that faith that he had in God,
தேவனிடத்தில் அவனுக்கு இருந்த விசுவாசத்தில் அவன் உத்தமமாயிருப்பதை தேவன் கண்டபோது,
God looked out of the heavens and he said,
தேவன் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து,
I've sworn by myself, I'll bless you and multiply you, and your seed shall possess the gate of his enemy.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று என் பேரில் ஆணையிட்டு சொன்னேன் என்றார்.
What a promise!
என்னே ஒரு வாக்குத்தத்தம்.
And Rebecca, which was to be the mother of this noted promise waited son,
ரெபேக்கால் இந்த குறிப்பிடப்பட்ட வாக்களிக்கப்பட்ட எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற குமாரனுடைய தாயாக இருக்க போகிறவள்,
when she was called to the final test of a strange man that she had never seen before,
இதுவரையிலும் கண்டிராத ஒரு அந்நிய மனுஷனுடைய காரியத்தில் இறுதி சோதனைக்கு அவள் அழைக்கப்பட்ட போது,
only she seen the working of the Holy Spirit.
அவள் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை மட்டுமே கண்டிருக்கிறாள்.
And when her parents could not fully decide whether she should go with this stranger or not.
இந்த அந்நியனோடு கூட அவள் போவதா இல்லையா என்ற தீர்மானத்தை அவருடைய பெற்றோரால் எடுக்க முடியாமல் இருந்த சமயத்தில்,
to be the wife of a man that she had never seen.
அதாவது அவள் கண்டிராத ஒரு மனிதனுக்கு மனைவியாய் இருக்கும்படி போவதற்கான ஒரு தீர்மானம்,
she was brought to the final test.
அப்பொழுது அவள் ஒரு இறுதி சோதனைக்கு கொண்டு வரப்பட்டாள்.
We'll get the damsel and let her speak.
அந்த பெண்ணை அழைப்போம், அவள் பேசட்டும்.
We'll hear from her mouth whether she will go yes or no.
அவள் போவாளா இல்லையா என்று அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்றார்கள்.
That's the way it's brought to all the seed of God.
தேவனுடைய எல்லா வித்திற்கும் அந்த விதமாகவே அது கொண்டு வரப்படுகிறது.
It's got to be your mouth.
உன்னுடைய வாயிலிருந்து அது வரவேண்டியதாக இருக்கிறது.
God wants to hear from you.
உன்னிடத்திலிருந்து வரும் வாய்ப்பிறப்பை அவர் கேட்க விரும்புகிறார்.
So when she was put to the test, she never hesitated a minute.
ஆக அவள் அந்த சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது ஒரு நிமிடம் கூட தயங்காமல்
She said, I will go.
நான் போகிறேன் என்று அவள் சொன்னாள்.
I like that.
எனக்கு அது மிகவும் பிடித்தமானது.
Now let me make up my mind, let me study it over.
நான் கொஞ்ச நேரம் ஆலோசனை செய்து நான் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டும் என்று அல்ல.
She was fully persuaded.
அவள் முழு நிச்சயமாய் நம்பினாள்.
That's the people that God can use. When you're fully persuaded that God will keep His promise.
தேவன் தம்முடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்புகின்ற அப்படிப்பட்ட ஜனத்தையே தேவன் எடுத்து உபயோகிக்க முடியும்.
I'll go.
நான் போகிறேன் என்று சொன்னால்
And her people then, so anointed, maybe did not know it.
அச்சமயம் அவளுடைய ஜனங்கள் அவ்வளவாய் அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் ஒரு கால அதை அவர்கள் அறியாதவர்களாய் இருக்கலாம்.
But they prophesied as they laid their hands upon their sister and their daughter, this beautiful young Jewish girl.
ஆனால் இந்த அழகான வாலிப ஸ்திரீயாகிய அவருடைய குமாரத்தின் மீது அவருடைய சகோதரியின் மேல் அவர்கள் கரங்களை வைத்தபோது
As they placed her up on the camel and sent her to a strange land among strange people.
அவர்கள் அவளை தூக்கி ஒரு ஒட்டகத்தின் மேல் உட்கார வைத்து ஒரு அந்நிய தேசத்திற்கு ஒரு அந்நிய ஜனத்தண்டைக்கும் அனுப்பும் போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள்.
But they were something on them.
ஆனால் அங்கே அவர்கள் மேல் ஏதோ காரியம் இருந்தது.
They said, Let the seed possess the gate of their enemy.
உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
Be thou the mother of thousands of millions.
நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று அவர்கள் சொன்னார்கள்.
And the day that race of people and the people of God is strong from sea to sea around the world.
இன்றைக்கு அந்த இனத்தை சேர்ந்த ஜனங்களும் தேவனுடைய ஜனங்களும் இவ்வுலகம் முழுவதிலும் ஒரு சமுத்திரத்திலிருந்து இன்னொரு சமுத்திரத்திற்கு சிதறப்பட்டிருக்கிறார்கள், துரத்தப்பட்டிருக்கிறார்கள்.
In that resurrection, they'll be like the stars of heaven as their bright lights take their position as they go through the sky.
உயிர்த்தெழுதலில் அவர்கள் ஆகாயத்தின் வழியாக போகும்போது தங்கள் தங்கள் ஸ்தானங்களை எடுத்துக்கொண்ட ஒளியை போன்று வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் இருப்பார்கள்.
And when they come, they'll be like the seas by the, or the sands by the seashore.
அவர்கள் வரும்போது கடலை போன்று அல்லது கடற்கரையின் மணல்களைப் போன்று இருப்பார்கள்.
There will be thousands of millions of them.
அவர்கள் ஆயிரம் ஆயிரமானவர்களாய் இருப்பார்கள்.
The seed shall possess the gate of its enemy.
உன் சந்ததியார் தங்கள் பகைஞரின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
That's God's sworn promise. The seed of Abraham.
அது தேவனுடைய ஆணையிடப்பட்ட வாக்குத்தத்தமாக இருக்கிறது, ஆபிரகாமின் வித்து.
Then by His Holy Spirit, seeing that the mother was to be part of the son also, because they are part of the flesh.
பின்னர் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த குமாரனின் ஒரு பகுதியாக கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு, ஏனென்றால் அவர்கள் மாம்சத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள்.
Then the Holy Spirit working through these people said, He let your seed possess the gate of the enemy.
பின்னர் இந்த ஜனங்கள் மூலமாய் கிரியை செய்கின்ற பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய சந்ததியார் பகைஞரின் வாசலை சுதந்திரிப்பார்களாக என்று கூறினார்.
Then God swearing he had possessed the gate of the enemy.
அப்பொழுது தேவன் ஆணையிட்டு அவர் பகைஞரின் வாசலை சுதந்திரிப்பார்கள்.
Then what position is that put the church of the living?
அப்படியானால் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையை அது என்ன ஸ்தானத்தில் வைக்கிறது?
We are Abraham's seed.
நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம்.
For we being dead in Christ, we are take on Abraham's seed and are heir with him under the same sworn promise.
ஏனெனில் நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாக இருக்கின்றபடியினால் நாம் ஆபிரகாமின் வித்தை எடுத்துக்கொண்டு அதே ஆணையிட்ட வாக்குத்தத்தின் கீழ் அவருடன் சுதந்திரர்களாக இருக்கிறோம்.
We are Abraham's seed and heirs of every promise that was given him.
நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்திலும் சுதந்திரமாக இருக்கிறோம்.
But when the testings come, that's where we fail.
ஆனால் சோதனை வரும்போது அங்கேதான் நாம் தவறி போகிறோம்.
But I don't believe that the true seed of Abraham will fail.
ஆனால் உண்மையான ஆபிரகாமின் வித்து தவறி போகும் என்று நாம் நம்பவில்லை.
They'll stand just as gallant and loyal as Abraham did.
ஆபிரகாமை போன்று அவர்கள் அவ்வளவு உத்தமமாயும் தீரமாயும் நிற்பார்கள்.
Now we see that God cannot say anything or make any promise unless he will fulfill it.
இப்பொழுது அதே தேவனானவர் நிறைவேற்ற முடியாதவராய் எந்த ஒரு வாக்குத்தத்தையும் கொடுக்கவே மாட்டார் அல்லது அப்படி ஒன்றையும் சொல்லவே முடியாது என்று நாம் காண்கிறோம்.
He has to do that in order to be God.
அவர் தேவனாய் இருக்கும்படியாக அவர் அதை நிறைவேற்றியாக வேண்டும்.
Years later, when this same people, the promised people, the seed of Abraham, was on their journey going into a promised land.
அநேக வருஷங்களுக்கு பிறகு அதே ஜனங்கள் வாக்குத்தத்தின் ஜனங்கள் ஆபிரகாமின் சந்ததி ஒரு வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு பிரயாணமாய் போய்கொண்டிருந்த போது
there was a gate who stood and up against him and it was his own brother Moab.
அங்கே ஒரு வாசல் இருந்தது, அது அவனுக்கு குறுக்கே எதிர்த்து நின்றது. அது அவனுடைய சொந்த சகோதரனாகிய மோவாப்.
He said, "You'll not cross my land. I'll see to it that you'll not cross my land."
நீ என் தேசத்தை கடந்து போவதில்லை, நீ எப்படியும் கடந்து போகாதபடி நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னான்.
He said, "If our cows lick up any of your grass, or if they drink any of your water, we'll pay you for it."
அவர்கள் சொன்னார்கள், எங்கள் மாடுகள் உங்கள் புட்களை மேய்ந்தால் அல்லது உங்களுடைய தண்ணீரை குடித்தால் நாங்கள் அதற்கான பணத்தை செலுத்தி விடுவோம் என்றார்கள்.
But he said, "You'll not cross this land."
ஆனால் அதற்கு அவனோ, நீங்கள் இந்த தேசத்தை கடந்து போவதில்லை என்று சொன்னான்.
God's promise held true.
ஆனால் தேவனுடைய வாக்குத்தமானது உண்மையாய் நின்றது.
So they went and got their prophet Balaam and brought him down to curse the people.
ஆகவே அவர்கள் போய் அவருடைய தீர்க்கதரிசியாகிய பாலாமை கொண்டு வந்து அந்த ஜனங்களை சபிக்கும்படியாக கொண்டு போனார்கள்.
And here's what he said.
இதோ அவன் சொன்னது இதுதான்.
They tried to show him the worst part of the blessed seed. But God showed him the best part of it.
ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியின் மோசமான பகுதியை அவனுக்கு காண்பிக்க முயற்சித்தார்கள். ஆனால் தேவனோ அதனுடைய மேன்மையான பகுதியை அவனுக்கு காண்பித்தார்.
He said, "Every who curses Israel will be cursed, and whoever blesses him will be blessed."
அவர் சொன்னார், இஸ்ரவேலை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாயும் அவனை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாயும் இருப்பான் என்று.
And the bars was let down and Israel crossed the plains.
அவனுக்கு தடையாயிருந்தவைகள் தகர்க்கப்பட்டன, இஸ்ரவேல் அவர்கள் சபப்பழியை கடந்து சென்றார்கள்.
God promised he will possess the gate of his enemy.
அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரிப்பார்கள் என்று தேவன் வாக்கு பண்ணியிருந்தார்.
Later on in the years there came one by the name of Daniel who was in the line of this loyal seed.
அநேக ஆண்டுகளுக்கு பின்னர் தானியேல் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் வந்தான். அவர் இந்த ராஜரீகத்தின் சந்ததியில் தோன்றியவன்.
And in the line of the promises because he was the seed of Abraham.
அவன் இந்த வாக்குத்தத்தின் வாரிசில் வந்தவன் ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்தான்.
God had chosen him before the foundation of the world to be his prophet.
அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் இருந்தான்.
And he lived gallant and he lived loyal.
அவன் தீரமுள்ளவனாயும் உத்தமாவும் ஜீவித்தான்.
And even in a strange land he purposed in his heart, "I'll not defile myself with them."
அதுவும் ஒரு அந்நிய தேசத்தில் அப்படி ஜீவித்து தன்னுடைய இருதயத்தில் நான் அவர்களோடு என்னை கரைபடுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானித்திருந்தான்.
That's the real seed of Abraham.
அதுதான் உண்மையான ஆபிரகாமின் வித்து.
Living in a land that's different. living among people who are different, but yet gallant to that promise.
வித்தியாசமான ஒரு தேசத்தில் ஜீவித்துக்கொண்டு வித்தியாசமாக இருக்கின்ற ஜனங்கள் மத்தியில் ஜீவித்துக்கொண்டு இன்னமும் அந்த வாக்குத்தத்துக்கு தீரனாக
இருந்தான். அதாவது
நான் இந்த ஜனங்களோடு சேர்ந்து என்னை கரைபிடித்துக் கொள்ள
மாட்டேன்.
அவனுடைய தகப்பனாக ஆபிரஹாமுக்கு செய்தது போன்று தேவன் அவனை ஒரு சோதனைக்குள்ளாக்கினார்.
அண்ட் தி கிங் செட், You will either be like one of us and worship the way we worship, or I'll throw you into a den full of hungry lions.
ராஜாவானவன், ஒன்று நீ எங்களில் ஒருவனை போன்றிருந்து நாங்கள் தொழுது கொள்ளுகிறது போல தொழுதுகொள், அல்லது பசியாயுள்ள சிங்கங்களின் கெபிக்குள்ளாக நான் உன்னை தூக்கி எறிவேன் என்று சொன்னான்.
Daniel, like Abraham, his father said,
Daniel, அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமை போன்று,
You may throw me into the lion's den, but I'll not bow to any of your images.
வேண்டுமானால் நீ என்னை சிங்கங்களின் கெபியில் போடலாம், ஆனால் நானோ உன்னுடைய எந்த சிலைக்கும் தலை குனிய மாட்டேன்.
I'll not take your formal religion. I'll stay true to Jehovah.
நான் உன்னுடைய வெளிவேஷமான மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் யெகோவாவுக்கு உண்மையாக இருப்பேன் என்று கூறினான்.
And there came the showdown then.
அந்த நேரத்தில் இரண்டில் ஒன்று என்ற கட்டம் வந்தது.
The king kept his promise and he picked up the prophet or had him taken up and thrown him to the lion's den.
ராஜா அவனுடைய வாக்கை மீறாமல் அந்த தீர்க்கதரிசியை தூக்கி அல்லது அவனை தூக்கி சிங்கங்களின் கெபியில் ஏறும்படி செய்தான்.
And when the lions, the enemy of Daniel, rushed forth to the prophet, God kept his promise.
தானியேலுடைய எதிரியாகிய சிங்கங்கள் தீர்க்கதரிசியை நோக்கி பாய்ந்து வந்தபோது தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை காத்துக்கொண்டார்.
He possessed the gate of his enemy.
அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டார்.
God stood an angel there before those lions and took the gate.
அந்த சிங்கங்களுக்கு முன்பாக ஒரு தூதனாக தேவன் நின்று அந்த வாசலை பற்றிக் கொண்டார்.
God keeps his promise.
தேவன் தம்முடைய வாக்கை காத்துக்கொண்டார்.
He shall possess the gate of his enemy.
அவன் தன்னுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வான்.
God said so.
தேவன் அவ்விதமாய் கூறியுள்ளார்.
And there were three more down there who had pledged themselves loyal to the cause, who were truly Abraham's seed.
பின்னர் உண்மையான ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்து உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்று தங்களை ஒப்புக்கொடுத்த இன்னும் மூன்று பேர் அங்கே இருந்தார்கள்.
And that was Shadrach, Meshach, and Abednego. And they were put to the test.
அவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்னெகோ என்பவர்கள் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள்.
And they said, if you do not bow when you hear the harps are playing and the trumpets are sounding,
தம்புரு வாசித்து எக்காலம் ஊதப்படுகிற சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது,
if you do not bow to our religion and get away from them things that you are standing for,
எங்களுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் தலை வணங்கவில்லை என்றால், நீங்கள் உண்மையாக நிற்கின்ற காரியத்திற்கு விலகவில்லை என்றால்,
And you're all wet anyhow. Your religion's no more than anybody else's.
உங்கள் மதம் மற்றவர்களை காட்டிலும் ஒன்றும் மேலானதல்ல, நீங்கள் எல்லோரும் சிறையா இருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது.
Don't we hear that all the time?
நாம் எல்லா நேரத்திலும் அவிதமாய் பேச்சு கேட்கிறதில்லையா?
The religion of Jesus Christ is different.
ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் வித்தியாசமானது.
The power of his resurrection is different.
அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது வித்தியாசமானது.
We are a different people, a peculiar people, a royal priesthood.
நாம் ஒரு வித்தியாசமான ஜனங்கள், ஒரு வினோதமான விசேஷித்த ஜனங்கள், ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
God makes the difference.
தேவன் இந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார்.
But when they said you'll have to become one of us,
ஆனால் அவர்கள் நீங்கள் எங்களில் ஒருவராக வேண்டும் என்று கூறின போது,
it would have been all right with Shadrach and Meshach and Abednego if they want to become one of them.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்னெகோ என்பவர்கள் அவர்களில் ஒருவராக ஆகியிருந்தால் எல்லாம் அவர்களுக்கு நன்றாக இருந்திருக்கும்.
But never would they become one of the aliens.
ஆனால் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் அந்நியர்களில் ஒருவராக மாட்டார்கள்.
Now they said, if you don't do it, we've got a door out here to a furnace that we can open up and throw you into it and you wish you would have become one of us.
அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதை செய்யவில்லை என்றால் எரிகின்ற அக்கினி சூளைக்குள் போகும்படியாக இங்கே ஒரு கதவு இருக்கின்றது, அதை நாங்கள் திறந்து உங்களை உள்ளே தூக்கி எறிவோம், அப்பொழுது எங்களில் ஒருவராக ஆகியிருக்கலாமே என்று நினைப்பீர்கள்
என்றார்கள்.
அவர்கள் வாக்குத்தத்தத்தை நினைவு
கூர்ந்தார்கள்.
அவர்கள் நேராக அக்கினி சூளைக்கு பவனி
சென்றார்கள்.
அவர்கள் கதவை திறந்து அக்கினி ஜுவாலைக்குள் தூக்கி எறிந்தார்கள்.
Their enemy that would consume them, they possessed the gates of their enemy.
அவர்களுடைய பகைஞன் அவர்களை அப்படியே பட்சித்து போட்டிருக்கலாம், ஆனால் அவர்களுடைய பகைஞனின் வாசலை அவர்கள் சுதந்திரித்தார்கள்.
God sent his son into those flames of fire and cool the breezes and talk with them while they were in there.
அந்த அக்கினி ஜுவாலைக்குள் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அந்த தீட்சணையை குளிர பண்ணி அவர்கள் அங்கே இருந்தபோது அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். தேவனுடைய வாக்கு உண்மையாய் பற்றிக் கொண்டிருந்தது. பகைஞனின் வாசலை அவர்கள் சுதந்திரித்துக்
கொண்டார்கள்.
முதலாவதாக சோதிக்கப்பட்டார்கள், பின்னர் பகைஞனுடைய வாசலை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள்.
Was it not Jesus who made the promise?
அந்த வாக்குத்தத்தத்தை செய்தவர் இயேசு அல்லவா?
If you even bring offense to one of these little ones, it was better for you that a millstone was hanged at your neck and you were drowned in the depths of the sea.
இந்த சிறியரில் யாருக்காயினும் நீங்கள் இடரலை உண்டாக்கினால் எந்திரக்கல்லை கழுத்தில் கட்டிக் கொண்டு கடலின் ஆழத்தில் அமிழ்ந்து போவது அவனுக்கு இலகுவாயிருக்கும்.
என்னை
விசுவாசிக்கிற இந்த சிறியோருக்கு ஒரு இடரலை கூட கொண்டு
வராதீர்கள். என்னை
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும்.
He made a difference. He made a showing of what did believe and what did not believe.
அவர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். விசுவாசிக்கிறவர்கள் யார், விசுவாசியாதவர்கள் யார் என்று காட்டக்கூடிய ஒன்றை அவர் உண்டு பண்ணியிருந்தார்.
There are always three crowds of people.
எப்பொழுதுமே மூன்று விதமான கூட்ட ஜனங்களில் இருக்கிறார்கள்.
That is the unbeliever, the make believer and the believer.
அதாவது அவ்விசுவாசி, போலி விசுவாசி, விசுவாசி என்பவர்கள்.
But God has a way of proving who is a believer.
ஆனால் விசுவாசி யார் என்று நிரூபிக்கத்தக்கதான ஒரு வழியை தேவன் உடையவராயிருக்கிறார்.
That believer stands firm on what God says to be the truth. Yes.
சத்தியம் என்று தேவன் எதை சொல்லுகிறாரோ அதில் உறுதியாய் அந்த விசுவாசி நிற்கிறான். ஆம்.
It was Elijah, the Tishbite. When he came to a showdown, he thought he was the only one in the nation who was still living for God.
திஸ்பியனாகிய எலியா அவன் ஒரு நிரூபிக்கப்பட வேண்டிய சவாலின் கட்டத்திற்குள் வந்தபோது தேவனுக்காக ஜீவிக்கிறவர்களில் அந்த தேசத்தில் தான் ஒருவர் மாத்திரம் தான் இருக்கிறான் என்று நினைக்கும் அளவிற்கு வந்துவிட்டான்.
And the king was going to put him under a trial. And they persecuted him.
ராஜா அவனை நீதி விசாரணைக்குள் கொண்டு போகும்படியா இருக்கிறான், அவனை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள்.
And that little painted up queen by the name of Jezebel threatened his life.
அந்த சிறிய வர்ணம் தீட்டப்பட்ட அரசியாகிய யெசபேல் என்னும் பேர் கொண்டவள் அவருடைய உயிரை எடுக்கப் போவதாக பயமுறுத்திக்
கொண்டிருந்தாள்.
அவன் நிரூபிக்க வேண்டிய கட்டத்திற்குள் வந்தபோது எலியா அவனுடைய பகைஞனின் வாசல்களை சுதந்திரித்துக் கொண்டு முழு தேசத்தையும் மறுபடியும் தேவன் பக்கமாக
திருப்பினான்.
தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்ளவராயிருக்கிறார்.
It was Moses, after being also in the line of this royal seed, the seed of Abraham.
இந்த ராஜரீக சந்ததியின் வாரிசில் வந்ததான ஆபிரகாமின் சந்ததியான மோசே,
that when he was sent down into Egypt to deliver the children of Israel,
இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக எகிப்துக்கு அனுப்பப்பட்ட போது,
and God had given signs and wonders to perform.
தேவன் அவனுக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிக்கும்படியாய் கொடுத்திருந்தார்.
And to smite the earth and to bring forth frogs and fleas and darkness and hail and rain and fire.
உலகத்தை வாதைகளால் வாதித்து தவளைகளையும் பேன்களையும் இருளையும் கல் மழையையும் அக்கினியையும் வர்ஷிக்கும்படியாய் செய்தான்.
And it done all these miracles.
அவன் இந்த எல்லா அற்புதங்களையும் செய்தான்.
Yet when he led them out by the hand of Jehovah.
இருப்பினும் அவன் யெகோவாவின் கரத்தினால் அவர்களை வெளியே நடத்தி கொண்டு வந்தபோது
there come a time when he met the gate between him and the promised land.
அவனுக்கு ஒரு நேரம் வந்தது. அப்போது அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு இடையே ஒரு வாசலை அவன் சந்தித்தான்.
There was a Red Sea, a bar across the way.
வழியின் குறுக்கே நிற்கும் ஒரு இரும்பு தூண் போன்று சிவந்த சமுத்திரம் குறுக்கே நின்றது.
They were hemmed in by Pharaoh's army, mountains and deserts and the Red Sea.
பார்வோனின் சேனை, மலைகள், வனாந்திரம், சிவந்த சமுத்திரம் இவைகள் அவர்களை அப்படியே வளைத்துக் கொண்டது.
But Moses stepped forward and possessed the gate of his enemy.
ஆனால் மோசே முன்னாக நடந்து சென்று பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டு
and crossed the Red Sea dry shod as is walking on a dusty road.
ஒரு தூசி படிந்த வீதியில் நடப்பது போன்று உலர்ந்த தரையிலே சிவந்த சமுத்திரத்தை கடந்து சென்றான்.
He shall possess the gate of the enemy.
நீங்கள் பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வீர்கள்.
God said so in that settles
it. தேவன் அவனமாய் கூறியுள்ளார். அது காரியத்தை முடித்தது.
A few years later when the trials come and the church got all shook up.
ஒரு சில வருஷங்களுக்கு பின்னர் சோதனை வந்தபோது சபையானது முழுவதுமாக ஆட்டம் கொண்டது.
As is so easy for a congregation of people to do when something just don't seem to happen the way that it's supposed to be.
இருக்க வேண்டிய விதமாக இல்லாதபடியால் காரியங்கள் சம்பவிக்கும் போது ஒரு கூட்டமாயுள்ள ஜனங்கள் அவ்விதமாய் ஆட்டம் கொள்வது மிகவும் சுலபமானது.
God makes it that way.
தேவன் அதை அவ்விதமாகும்படி செய்கிறார்.
God brings tensions into the church.
செய்வதறியாத நிலையை சபைக்குள் தேவன் கொண்டு வருகிறார்.
For every son that cometh to God must be tried and proven and tested.
ஏனெனில் தேவனிடத்தில் வரும் ஒவ்வொரு குமாரனும் சோதிக்கப்பட்டு நிரூபிக்கப்பட்டு பரீட்சைப்படுகிறான்.
He lets sickness strike you.
சுகவீனம் உன்னை அண்டிக் கொள்ளும்படி அவர் அனுமதிக்கிறார்.
He lets diseases come on you to test you and to prove you.
உன்னை பரீட்சிக்கவும் உன்னை நிரூபிக்கும்படியாய் அவர் வியாதி உன்னை தாக்கும்படியாய் செய்து
show the world that you're truly the seed of Abraham.
நீ உண்மையாகவே ஆபிரகாமின் வித்து என்று உலகிற்கு காட்டும்படியாய் அதை அனுமதிக்கிறார்.
He permits it by his own will.
அவருடைய சொந்த சித்தத்தின்படியாய் அவர் அதை அனுமதிக்கிறார்.
He permits disasters. He permits the friends to turn against you.
அவர் நாசங்களை அனுமதிக்கிறார். நண்பர்கள் உனக்கு எதிராகும்படி அவர் அனுமதிக்கிறார்.
He permits all these things and turns the devil loose to tempt you.
இந்த காரியங்கள் யாவையும் அவர் அனுமதித்து பிசாசு உன்னை சோதிக்கும்படியாய் கட்டுகளை எடுத்து போடுகிறார்.
And he will do all but take your life.
உன் ஜீவனை எடுப்பதை தவிர மற்ற யாவற்றையும் அவன் செய்வான்.
He could throw you on a bed of affliction.
உன்னை வேதனையின் படுக்கையில் தூக்கிப்பட அவனால் கூடும்.
He could turn your neighbors against you.
உன்னுடைய அயலகத்தாரை உனக்கு எதிராக திருப்புவான்.
He could turn the church against you. He can do most anything.
சபையை உனக்கு எதிராக திருப்புவான். அவனால் எதையும் செய்ய முடியும்.
And it's God's will for him to do it.
அதை அவன் செய்வது அவனுக்கு அது தேவ சித்தமாய் இருக்கிறது.
We are taught that it is more precious than gold to us.
அது நமக்கு பொன்னை காட்டிலும் விலையேறப்பெற்றது என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம்.
What about Abraham with Isaac on the mountain? The one the promise is given.
வாக்குத்தத்தின்படியாய் வந்தவனான ஈசாக்குடன் மலையின் மேல் ஆபிரகாமை குறித்து என்ன?
By his loyalty and his knowing and his faith in Jehovah.
யெகோவாவிடம் அவனுக்கு இருந்த விசுவாசத்தினாலும் அவரை அறிந்திருந்ததாலும் அவருக்கு உத்தமமாய் இருந்ததாலும் அதனாலும் அதன் மூலமாயும் தேவன் மேலிருந்து கீழ்நோக்கி அவனை பார்த்து
His seed shall possess the gates.
அவனுடைய வித்து பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும்.
I swore by myself that I'll do these things.
இதை நானே செய்வேன் என்று நான் என் நாமத்தினால் ஆணையிட்டேன் என்றார்.
No one greater he could swear by, but he swore by himself.
ஏனென்றால் அவரை காட்டிலும் பெரியவர் வேறு இல்லை என்பதன் காரணமாக அவர் பேரிலேயே ஆணையிட்டார்.
Then if he let Abraham be tested to that final point.
அந்த கடைசி கட்டம் வரைக்கும் அவர் ஆபிரகாமை சோதிக்கும்படியாய் அனுமதித்திருப்பாரானால்
he's got to test you and me to that final moment.
உன்னையும் என்னையும் கடைசி கட்டம் வரைக்கும் அவர் சோதிக்கத்தான் வேண்டும்.
That time of decision, when everything's away from you.
அந்த தீர்மானிக்கும் வேலையானது எல்லாம் உன்னை விட்டு தூரமாக இருக்கும் போதும் நீ தனித்து நிற்கும் வேலையிலும் தான் இருக்கும். அல்லேலூயா, அதுதான் காரியம். தனித்து
நில்லுங்கள்.
அங்கே நடந்து சென்று அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்பியிருப்பேன் என்று சொல்லுங்கள். அதுதான் ஆபிரகாமின் வித்து. அவர்தான் வாக்குத்தத்தை கொடுக்கிறவர். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, கவலை இல்லை.
நானும்
என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
மற்ற
யாவரும் அந்த அனுபவம் எல்லாம் ஒன்றுமில்லை, அதெல்லாம் வெறுமனே உணர்ச்சி வசப்படுதலே என்று சொல்வார்களே ஆனால்
For me and my house, we'll serve God.
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
Now I'd like to take up with Paul right here and say, in the way that's called heresy, so worship by the God of our fathers.
சரியாக இப்பொழுது நான் பவுலுடன் சேர்ந்து இவர்கள் மதபேதம் என்று சொல்கின்ற மார்க்கத்தின்படியே எங்களுடைய முன்னோர்களின் தேவரை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்ல விரும்புகிறேன்.
Though they be tattlers come in the church.
அர்த்தமற்று பேசுகிறவர்களாய் அவர்கள் சபைக்குள் வந்தாலும்
Though they be twisters and though they be all kinds of false prophets,
அவர்கள் புரட்டுகிறவர்களாய் இருந்தாலும், அவர்கள் ஒரு விதமான கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருந்தாலும்,
and everything come into the church amongst the people in the neighborhood and everything,
ஜனங்கள் மத்தியிலும் அயலகத்தாரிடையேயும் எல்லா காரியங்களும் உள்ளே வந்தாலும்,
but for me,
amen,
and for my house, we'll serve the Lord.
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர்கள் எல்லோரும் வருவதை நிறுத்திக் கொண்டாலும், சபையானது குளிர்ந்து வித்தியாசமாய் நடந்து கொண்டாலும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யாருக்கோ ஜெபம் செய்து அவர்கள் சுகமடையாமற் போனாலும் அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
The testings and the trials.
சோதனைகளும் துன்பங்களும்.
Men are not infallible, but God is.
மனிதர்கள் தவறாதவர்கள் அல்ல, ஆனால் தேவனே தவறாதவராய் இருக்கிறார்.
Man, you get your mind on a man, he'll make a mistake.
மனிதன் உன்னுடைய சிந்தனையை ஒரு மனிதன் மேல் செலுத்திப்பார், அவன் தவறு செய்வான்.
Maybe not willfully, but he'll do it.
ஒருகால் மனமறிந்து செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவன் தவறு செய்வான்.
God permits him to do it. So that he can shake your faith away from man.
அவன் பேரில் உனக்குள்ள விசுவாசத்தை அசைக்கும்படியாய், அவன் தவறு செய்யும்படியாய் தேவன் அவனை அனுமதிக்கிறார்.
Our faith is not in the wisdom of man, but in the power of the resurrection of Jesus Christ.
நம்முடைய விசுவாசம் மனிதனின் ஞானத்தின் பேரில் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையில் இருக்கிறது.
That's where the true seed of Abraham rests their promise.
ஆபிரகாமின் உண்மையான வித்து தங்களுடைய வாக்குத்தத்தை அங்கேதான் வைக்கிறது.
Because they can only be the seed of Abraham when they receive the Holy Spirit.
ஏனென்றால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது அவர்கள் மட்டும்தானே ஆபிரகாமின் வித்தாய் இருக்க முடியும்.
Without the Holy Spirit, they're not the seed of Abraham.
பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர்கள் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கவே முடியாது.
That same faith that was in Abraham comes into the believer.
ஆபிரகாமுக்குள்ளாய் இருந்த அதே விசுவாசம் தான் விசுவாசிக்குள்ளாக வருகின்றது.
No matter what takes place or what contrary, the believer marches right on.
என்னதான் சம்பவித்தாலும் சரி, அல்லது எவ்வளவு முரணாய் இருந்தாலும் சரி, கவலை இல்லை. விசுவாசியானவன் அணிவகுத்து முன்
செல்கிறான்.
வேவுக்காரர்கள் திரும்பி வந்து, ஓ, அதை முயற்சிப்பதென்றால் அது புத்தியீனமானது என்றார்கள்.
இன்னும்
அதை தொடர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை, ஏனென்றால் அங்கிருக்கின்ற ஜனங்கள் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள்.
And they've got great governments and they've got spears and while we even look like grasshoppers up the side of them.
அவர்களுக்கு மகத்தான ஒரு அரசாங்கம் இருக்கிறது, அவர்களிடம் ஈட்டிகள் இருக்கின்றன, ஏன் நம்மை அவர்கள் பக்கத்தில் வைத்து பார்த்தால் நாம் வெட்டுக்கிளிகளை போலிருப்போம் என்று சொன்னார்கள்.
I don't know, but I'm persuaded to believe here that Joshua was just a little bitty run. Just a little bitty tiny fellow.
எனக்கு தெரியவில்லை ஆனால் யோசுவா என்பவன் ஒரு சிறு சரீரத்தை உடையவன் மிகவும் குட்டையான மனிதன் என்று நான் நம்பும்படியாய் செய்கிறது.
I can see him jump up on some kind of a box.
ஏதோ ஒரு விதமான பெட்டியின் மேல் குதித்தெழுந்து இவ்வாறு சொன்னான் என்று யூகிக்கிறேன்.
And send man brethren to 2 million people.
மனிதர்களே சகோதரர்களே 20 லட்சம் பேரிடத்தில் கூறுகிறான்.
We are more than able to take them.
Amen.
நம்மால் அவர்களை சுலபமாய் ஜெயிக்க முடியும் என்றார்கள். புரிகின்றதா?
Why?
ஏன்?
That was the seed of Abraham.
அங்கேதான் ஆபிரகாமின் வித்து இருந்தது.
God gave the promise.
Amen.
That was their possession.
அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். அதுதான் அவருடைய சுதந்திர வீதம்.
God gave the promise.
தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார்.
So no matter what the opposition was, the true seed of Abraham said we can take it because God gave it to us.
எதிர்ப்பு என்னவா இருந்தாலும் சரி, கவலை இல்லை. ஆபிரகாமின் உண்மையான வித்தானது, நம்மால் அதை ஜெயிக்க முடியும், ஏனென்றால் தேவன் அதை நமக்கு கொடுத்துள்ளார் என்று கூறினது.
There you stand this morning.
இன்று காலையில் நீங்கள் அதே வாக்குத்தத்தத்தில் நிற்கிறீர்கள்.
There stands the church of the living God.
ஜீவிக்கின்ற தேவனுடைய சபை அதிலே இருக்கின்றது.
I don't care what anyone else says, what the doctor says, what anything, what the unbeliever says.
மற்ற யாராவது என்ன சொன்னாலும் சரி, வைத்தியர் என்ன சொன்னாலும் சரி, எது என்ன இருந்தாலும் சரி, அவ்விசுவாசி என்ன சொன்னாலும் சரி, எனக்கு கவலை இல்லை.
We can more than a match for anything that comes along.
எந்த விதமான காரியம் வந்தாலும் சரி, நாம் அதற்கு இரையற்றவர்களாக இருக்கிறோம்.
We are Abraham's seed and we shall possess the gate of our enemy.
நாம் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறோம். நாம் பகைஞனின் வாசலை சுதந்திரிப்போம்.
No matter what the enemy is.
எதிரியானவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் கவலை இல்லை.
God gave the promise, that was theirs. Their possession.
வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். அது அவருடையதாய் இருந்தது, அவருடைய சுதந்திரமாய் இருந்தது.
Healing is your possession.
சுகமடைதல் உங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறது.
Salvation is your possession.
ரட்சிப்பு உங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறது.
The Holy Ghost is your possession.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சுதந்திரம்.
And there's great thousands of preachers and so forth in the land today that says that's not so.
அப்படி இல்லை என்று சொல்ல தேசத்தில் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரமான மகத்தான போதகர்கள் மற்றவர்கள் இருக்கின்றனர்.
But the seed of Abraham knows it so.
ஆனால் அப்படித்தான் இருக்கிறது என்று ஆபிரகாமின் வித்து அறியும்.
They wade right in and possess the gates of the enemy.
அவர்கள் நேராக அதற்குள் சென்று பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள்.
God said they would.
அவர்கள் அப்படி செய்வார்கள் என்று தேவன் கூறியிருந்தார்.
They believe it because it's a promise.
அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள், ஏனென்றால் அது ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது.
His seed shall possess the gate of the enemy.
அவனுடைய சந்ததியார் பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
Now you'll go through testings, trials.
இப்பொழுது நீங்கள் துன்பத்தினூடாகவும் சோதனைகளினூடாகவும் கடந்து செல்வீர்கள்.
Joshua stood there loyal.
யோசுவா அங்கே உத்தமமாய் நின்றான்.
The little fellow said, I don't care how big they are.
அந்த சிறிய உருவமானது, அவர்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை.
I don't care what kind of a spear they got, how high their cities is walled, and how great it is.
எப்பேற்பட்டதான ஈட்டிகள் அவர்களிடம் இருக்கிறது, அவருடைய பட்டணங்கள் எவ்வளவு உயரமான மதில்களால் சூழப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளவு மகத்தானதாக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை.
Our promise is that the gate will be possessed by the seed of God's children.
எங்களுடைய வாக்குத்தத்தமோ தேவனுடைய பிள்ளைகளினுடைய சந்ததியால் வாசல்கள் சுதந்திரிக்கப்படும் என்று இருக்கிறது.
And we're going over to take them. We're more than a match for them.
அவைகளை எடுக்கும்படியாய் நாம் போகிறோம். அவர்கள் நமக்கு இணையல்ல என்று கூறினது.
Oh, that's the true seed.
ஓ, அதுதான் உண்மையான வித்து.
Lord, I'm that was born natural seeds that we just can't do it. There's no need of trying.
இயற்கையான வித்தாய் பிறந்த பெருவாரியானவர்கள் நம்மால் அதை செய்ய முடியாது. அதை முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
Then we are outnumbered, we're outclassed, we're everything.
மட்டுமல்லாமல் நாம் எண்ணிக்கையில் மிகவும் குறைவானவர்கள், திறமையற்றவர்கள், எல்லா குறையும் நம்மிடம் இருக்கிறது
என்றனர். They were looking at the what the eye saw. And Joshua was looking what God said.
கவலை இல்லை, அவன் அதை ஏற்கவில்லை. அவர்கள் கண்கள் கண்டதை தான் அவர்கள் நோக்கி பார்க்கிறார்கள். ஆனால் யோசுவாவோ தேவன் என்ன சொன்னாரோ அதை நோக்கி பார்க்கிறான்.
The seed of Abraham doesn't look to any of the natural things. They look to what the Lord said.
ஆபிரகாமின் வித்தானது இயற்கையான காரியங்கள் ஒன்றையும் அது நோக்கி பார்ப்பதில்லை. அவர்கள் கர்த்தர் சொன்னதை மட்டுமே நோக்கி பார்ப்பார்கள்.
That's the promise.
வாக்குத்தத்தமே அதுதான்.
What if Abraham would look to the natural?
ஆபிரகாம் மட்டும் இயற்கையானதை நோக்கி பார்த்திருப்பானேயானால் என்ன நேர்ந்திருக்கும்?
At a woman 100 years old. 90 she was.
90 வயது நிரம்ப பெற்ற ஒரு ஸ்திரீயையும்
And he was 100.
அவனுக்குள்ள 100 வயதையும் நோக்கி இருப்பானேயானால்
And he lived with her since she was a little girl and he's a little boy and no seed.
அவள் ஒரு சிறு பெண்ணாயும் இவன் ஒரு சிறு பையனாயும் இருந்ததிலிருந்து அவன் அவளோடு வாழ்ந்து வந்துள்ளான் ஆனால் ஒரு பிள்ளையும் இல்லை.
He didn't look at those things. He said he counted those things as if they were not.
அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் நோக்கி பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாததாக நினைத்தவனாய் ஜீவித்து வந்தான்.
But he only looked to what God said.
ஏனென்றால் அவன் தேவன் சொன்னதை மட்டும் நோக்கினவனாய் இருந்தான்.
I'll bless you Abraham and I'll give you seed by Sarah.
ஆபிரகாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சாராளின் மூலமாய் நான் உனக்கு ஒரு வித்தை கொடுப்பேன் என்பதே.
And he believed it.
அவன் அதை விசுவாசித்தான்.
We don't look to the opposition, we look at what God said.
நீ எதிர்ப்பை நோக்கி பார்க்காதே தேவன் சொன்னதை நாம் நோக்குவோம்.
God said it, that settles it.
தேவன் அதை சொல்லியிருக்கிறார் அது காரியத்தை முடிக்க செய்யும்.
So then when he come down to the Jordan.
ஆக அதற்கு பின்னர் அவர்கள் யோர்தானிடம் வந்தபோது
when Joshua was made the commander in chief of the army.
யோசுவா ராணுவத்திற்கு தளபதியாய் சேனை தலைவனாய் ஏற்படுத்தப்பட்ட போது
and they come down to the very edge of the water and could look across and see Jericho.
அவர்கள் தண்ணீர் ஓரம் மட்டும் வந்து அங்கிருந்து தண்ணீர்களுக்கு அப்பால் உள்ள எரிகோவை காண முடிந்தது.
But between them when Joshua had his army ready there was a gate.
ஆனால் இதற்கிடையில் யோசுவா தன்னுடைய சேனையை ஆயத்தமாக்கின போது அங்கே ஒரு வாசல் இருந்தது.
That gate was called Jordan.
அந்த வாசலானது யோர்தான் என்று அழைக்கப்பட்டது.
But the promise of God is good at every gate.
ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமோ எல்லா வாசலண்டையிலும் நல்லதாக இருந்தது.
No matter what gate it is, God's promise is good.
அது எப்பேற்பட்ட வாசலாக இருந்தாலும் அதை பற்றி அக்கறை இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் நல்லதாக இருந்தது.
He shall possess the gates of his enemy.
அவனுடைய பகைஞனின் வாசல்களை அவர்கள் சுதந்திருப்பார்கள்.
That settles it.
அது காரியத்தை முடித்தது.
When he come down to the Jordan that morning,
அவன் அந்த காலையில் யோர்தானிடம் வந்தபோது
perhaps I would have believed that the devil had storm clouds hanging everywhere.
ஒருகால் இவ்விதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்ப போகிறேன். அதாவது எல்லா இடங்களிலும் பிசாசாவனம் புயல் மேகங்களை கொண்டு வந்து நிறுத்தி
the big old muddy waters are rolling down.
பெரிய சேறு கலந்த தண்ணீரானது புரண்டு கொண்டிருந்தது.
The fields were swept across by flood. Oh, what a tempting time.
வயல்கள் எல்லாம் ஒரு வெள்ளத்தினால் மூடியிருந்தது. ஓ, என்னைய ஒரு சோதனையின் நேரமாயிருந்திருக்கும்.
But Joshua said, get ready, you're going to see the glory of God.
ஆனால் யோசுவா சொன்னான், ஆயத்தமாகுங்கள், நீங்கள் தேவனுடைய மகிமையை காணப்போகிறீர்கள் என்று.
And they sanctified themselves and got ready.
அவர்கள் தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொண்டு ஆயத்தமாகினர்.
Making ready when everything seemed to be contrary.
எல்லாம் முரணாய் காணப்படுகின்ற வேளையிலே ஆயத்தமாகிக் கொண்டிருந்தனர்.
But that was the seed of Abraham who God swore, I'll give him the gate.
ஆனால் அவர்கள்தான் ஆபிரகாமின் சந்ததியார். நான் அவர்களுக்கு வாசலை தருவேன் என்று அவர்களுக்குத்தான் தேவன் ஆணையிட்டார்.
Come to the Jordan, that was his gate, and he possessed it.
அவன் யோர்தானிடம் வந்தான், அது அவனுடைய வாசல், அவன் அதை சுதந்தரித்தான்.
Some of these mornings I got to come down to that last gate too.
இந்த காலைகளில் ஒரு காலையில் நானும் அந்த கடைசி வாசலண்டைக்கு வரத்தான் வேண்டும்.
You got to come down to the Jordan.
நீயும் யோர்தான் அண்டைக்கு வந்தாக வேண்டும்.
But the seed of Abraham shall possess the gate.
ஆனால் ஆபிரகாமின் வித்தோ அதை சுதந்தரித்துக் கொள்ளும்.
No matter what it is, you possess the gate of every enemy.
அது எதுவாயிருந்தாலும் கவலை இல்லை. பகைஞர் ஒவ்வொருவரின் வாசலையும் அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான்.
All those men were great men. They died in the line.
அந்த மனிதர்கள் யாவரும் மகத்தான மனிதர்கள், கடமையின் பாதையில் மரித்தவர்கள்.
But finally one day in Bethlehem of Judea the royal sheep was born.
ஆனால் முடிவிலே ஒரு நாள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே ராஜரீக வித்து பிறந்தது.
Which all the rest of them were just shadows.
இந்த வித்துக்கு மற்ற யாவரும் நிழல்களாய் இருந்தனர்.
The royal sheep was born, not of a man. But he was born by a virgin.
இந்த ராஜரீக வித்தானது ஒரு மனிதனின் மூலமாய் பிறக்கவில்லை ஆனால் அவர் ஒரு கன்னிகையின் மூலமாக பிறந்தார்.
With the power in his veins to conquer death and hell.
மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கும் வல்லமையுடைய தன்னுடைய நரம்புகளில் கொண்டவராய் பிறந்தார்.
God made a promise.
தேவன் ஒரு வாக்குத்தத்தை பண்ணியிருந்தார்.
An ordinary man couldn't do it.
ஒரு சாதாரண மனிதனால் அதை செய்ய முடியாது.
But if God makes a promise, he's just the same God that he was a few minutes before with Abraham.
ஆனால் தேவன் ஒரு வாக்குத்தத்தை செய்வாரானால் சில நிமிஷங்களுக்கு முன்னர் அவர் ஆபிரகாமோடு இருந்தது போலவே அவர் அதே மாறாத தேவனாயிருக்கிறார்.
Jehovah Jireh, the Lord shall provide the way to take the gate.
யெகோவா ஈராவாகிய கர்த்தர் அந்த வாசலை சுதந்திரிப்பதற்கான வழியை உண்டு பண்ணுவார்.
How are we going to do it?
நாம் அதை எப்படி செய்ய போகிறோம்?
Joshua died, Moses died, the rest of them died.
யோசுவா மரித்து போனான், மோசே மரித்து போனான், எஞ்சியுள்ளோரும் மரித்து போனார்கள்.
God said he shall possess the gate of his enemy.
ஆனால் தேவன் சொன்னார் அவருடைய பகைஞனின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொள்வான் என்று.
How is he going to possess death?
அவன் எப்படி மரணத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறான்?
He's got a way of doing things.
காரியங்களை செய்வதில் அவருக்கு ஒரு விதம் உண்டு.
He shall possess the gate of his enemy.
அவனுடைய பகைஞனின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொள்வான்.
The royal seed was born.
ராஜரீக வித்து பிறந்தது.
He was tempted in every manner like we are.
நம்மை போன்று அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்.
Just as you have to be tempted, so was he.
நீ சோதிக்கப்படுவது போன்றே அவரும் சோதிக்கப்பட்டார்.
The devil quickly took him when he received the Holy Spirit into the wilderness for 40 days and nights to be tempted.
அவர் பரிசுத்த ஆவியை பெற்ற உடனேயே சோதிக்கும்படியாக 40 நாட்கள் இரவும் பகலும் பிசாசு அவரை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான்.
And when he come out, and at his death they drove nails in his hand and spit in his face.
அவருடைய மரண நேரத்தில் அவருடைய கைகளுக்குள் ஆணிகள் கடாவப்பட்டன, அவருடைய முகத்தில் துப்பினார்கள்.
He went through every sickness.
அவர் எல்லா வியாதியினூடாகவும் கடந்து சென்றார்.
But when he was here on earth, he proved that he could conquer sickness.
ஆனால் அவர் இங்கே பூமியின் மீது இருந்தபோது வியாதியை அவரால் ஜெயிக்க முடியும் என்று அவர் நிரூபித்தார்.
When Peter's wife's mother laid sick of a palsy, he touched her hand. And the fever left her.
பேதுருவின் தாயார் திமிர்வாதமாய் ஜுரமாய் படுத்திருந்த போது அவர் அவளுடைய கரத்தை தொட்டார், ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று.
When the leper cried at the gate, unclean, unclean.
வாசலண்டைக்குள் குஷ்ட்ரோகி அவனவன், அசுத்தன், அசுத்தன்.
If you will, you can make me whole.
உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சத்தமிட்ட போது.
He said, I will be thou whole.
அவர் எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்றார்.
He conquered and took the gate of leprosy.
அவர் ஜெயித்து குஷ்டரோக வாசலை சுதந்தரித்தார்.
He took the gate of fevers.
அவர் ஜுரத்தின் வாசலை சுதந்தரித்தார்.
He made every nature obey him.
இயற்கை யாவும் அவருக்கு கீழ்ப்படியும்படி செய்தார்.
He was a seed of Abraham. The royal seed.
அவர்தானே ஆபிரகாமின் வித்தாய், ராஜரீக வித்தாய் இருந்தார்.
The one the promise is given to. To him, Abraham, and all the seed that followed him up to the royal seed and all the seed after him.
இவருக்குத்தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இவர் மூலமாய் ஆபிரகாமுக்கும் அவனை தொடர்ந்து ராஜரீக வித்து மட்டும் எல்லா வித்திற்கும் அவருக்கு பின்னால் வந்த எல்லா வித்திற்கும் அது வாக்குத்தத்தமாய் இருக்கிறது.
God's promise is true.
தேவனுடைய வாக்குத்தத்தம் உண்மையாய் இருக்கிறது.
He conquered sickness. He conquered temptation.
அவர் வியாதியை ஜெயித்தார், அவர் சோதனையை ஜெயித்தார்.
When the enemy spit in his face, smote his jaw, he turned the other side.
பகைஞன் அவருடைய முகத்தில் துப்பிய போது, அவருடைய கண்ணத்தில் அறைந்த போது, அவர் மறு கண்ணத்தை திருப்பி காட்டினார்.
When the jerk beard from his face and spit on him, he never riled back.
அவருடைய தாடியில் உள்ள மயிரை அவர்கள் பிடுங்கின போது, அவர் மேல் துப்பின போது, அவர் ஒருபோதும் அவர்கள் மேல் கோபம் கொள்ளவில்லை.
He conquered the gate of temptation and took it.
அவர் சோதனையின் வாசலை ஜெயித்து அதை சுதந்திரித்துக் கொண்டார்.
Then you say, my temper won't let me do it.
என்னுடைய கோபமோ அப்படி செய்ய முடியாது, என்னை விடுவதில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள்.
You see of Abraham. Yes, sir, he conquered it for you.
ஆபிரகாமின் வித்துக்களே, ஆம் ஐயா, அவர் அதை உனக்காக ஜெயித்தார்.
When he was riled upon, he riled not back.
அவர் கோபம் கொள்ளும்படியாய் அவரிடத்தில் நடந்து கொண்ட போது அவர் அவர்கள் மீது கோபம் கொள்ளவில்லை.
When he was made fun of, he held his peace.
அவரை பார்த்து அவர்கள் பரிகாசம் செய்த போது அவர் மௌனமாயிருந்தார்.
When he is called a devil, he held his peace.
அவரை பிசாசு என்று அவர்கள் அழைத்த போது அவர் மௌனமாயிருந்தார்.
He had one business, and that's the Father's business. And he went about doing that.
அவருக்கென்று ஒரு வேலை இருந்தது, அதாவது பிதாவுக்கு அடுத்த வேலை, அந்த வேலைகளை அவர் செய்து கொண்டு வந்தார்.
Then finally they took him to a cross.
அதன் பின்னர் முடிவிலே அவர்கள் அவரை சிலுவைக்கு கொண்டு சென்றனர்.
Death had to face him.
மரணம் அவரை சந்திக்க வேண்டியதாக இருந்தது.
All the rest of them had conquered seas and they had conquered nature.
மற்ற யாவரும் கடலை ஜெயித்தார்கள், அவர்கள் இயற்கையை ஜெயித்தார்கள்.
And they conquered lions and they conquered fire.
அவர்கள் சிங்கங்களை ஜெயித்தார்கள், அவர்கள் அக்கினியை ஜெயித்தார்கள்.
They conquered everything but death.
அவர்கள் மரணத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் ஜெயித்தார்கள்.
But here was one beating in his brain, his veins, and there the conquering power of death.
ஆனால் இங்கே ஒருவர் அவருடைய மூளையிலும் நரம்புகளிலும் துடிப்புகள் இருந்து கொண்டிருந்தன. அவர்களிடத்தில் மரணத்தின் ஜெயிக்கும் வல்லமை இருந்தது.
So they took his hands and stretched him out and nailed him to a cross.
ஆகவே அவர்கள் அவருடைய கைகளை எடுத்து சிலுவையில் ஆணிகளால் அடித்தார்கள்.
They beat him and they striped him till his bones stared at him.
அவரை அடித்தார்கள், அவருடைய எலும்புகளே அவரை விரைத்து பார்க்கத்தக்கதாக அவரை நிர்வாணமாக்கினர்.
But when he did, then they'd done all that they could do, death struck him.
ஆனால் அவர் செய்தபோது அவர்களால் செய்யக்கூடிய யாவற்றையும் அவர்கள் செய்து முடித்தார்கள், மரணம் அவரை தாக்கி.
So now I'll take you like I did Joshua.
நான் யோசுவாவை எடுத்துக்கொண்டது போல உன்னையும் எடுப்பேன்.
I'll take you like I did Daniel.
நான் தானியேலை எடுத்துக்கொண்டது போல உன்னையும் எடுப்பேன்.
And I'll do all this because I'll make you die.
நான் இவை எல்லாவற்றையும் செய்வேன், ஏனென்றால் உன்னை மறிக்கும்படியாய் நான் செய்ய போகிறேன் என்று மரணம் கூறினது.
And he died till the sun got ashamed of itself.
சூரியனே தன்னை குறித்து வெட்கப்படும் அளவுக்கு அவர் பரித்தார்.
He died until nature got ashamed and it failed to operate.
இயற்கை தன்னை குறித்து வெட்கப்படும் அளவிற்கு அவர் மரித்து அணுகிரியை செய்யாமற் போனது.
The sun went out in the middle of the day and the stars wouldn't come out.
மத்தியான வேளையில் சூரியன் அஸ்தமித்தது, நட்சத்திரங்கள் வெளியே வராமற் போயிற்று.
He died until the elements were so black you couldn't see your hand before you in the middle of the day.
பிரகாசமான வானத்தின் பொருட்கள் யாவும் இருண்டு போகும் அளவிற்கு அவர் மரித்தார். மத்தியான வேளையில் உன்னுடைய கரத்தை உன்னாலேயே காண முடியாத அளவிற்கு இருண்டு விட்டது.
I'll imagine nature said, "Let me die with him."
இயற்கையானது நானும் அவரோடு மரிக்கட்டும் என்று சொன்னது போல் நான் யூகிக்கிறேன்.
Brother, then the devil sent his precious soul into the bottomless pits of hell.
ஆனால் சகோதரனே, பின்னர் பிசாசானவன் அவருடைய விலையேறப்பெற்ற ஆத்துமாவை அடிதளமற்ற பாதாளத்திற்கு அனுப்பி வைத்தான்.
There the gates opened, but he came out on the third day, conquered it.
அங்கே வாசல்கள் திறக்கப்பட்டன, ஆனால் அவர் அதை ஜெயித்து மூன்றாம் நாளில் வெளியே வந்தார். ஆமேன்.
His seed shall possess the gate of the enemy.
அவனுடைய வித்து பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும்.
Conquered death, he conquered hell.
மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார்.
On that first Easter morning, he conquered the grave.
உயிர்த்தெழுந்த காலையன்று அவர் பிரேதக்குழியை ஜெயித்தார்.
Now we stand more than conquerors to him who loved us.
நம்மை நேசிக்கிற அவர் மூலமாய் இப்பொழுது நாம் ஜெயம் கொள்கிறவர்களாய் நிற்கிறோம்.
On the day of Pentecost, he set down the Holy Ghost to continue through the Gentiles to take out a seed of promise.
புறஜாதியார் மத்தியில் கிரியை செய்து ஒரு வாக்குத்தத்தத்தின் சந்ததியை எடுக்கும்படியாக பெந்தெகோஸ்தே நாளன்றே அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார்.
To give to the Gentiles the offcast.
புறக்கணிக்கப்பட்டவர்களான புறஜாதியாருக்கு கொடுக்கும்படியாக.
To give to them the baptism of the Holy Ghost to bring them into the promise.
அவர்களுக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொடுக்கவும் வாக்குத்தத்தத்துக்குள் அவர்களை கொண்டு வரவும் பரிசுத்தாவியை அனுப்பினார்.
Now we have a right to conquer all sickness.
எல்லா சுகவீனத்தையும் ஜெயிப்பதற்கு இப்பொழுது நமக்கு உரிமை இருக்கிறது.
We don't have to conquer it, it's already conquered.
அதை நாம் ஜெயிக்க வேண்டிய அவசியமில்லை, அது ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டாயிற்று.
We just have to claim the promise and go take it.
நாம் வெறுமனே அதை உரிமை பாராட்டி அதை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
It's already conquered.
அது ஏற்கனவே ஜெயிக்கப்பட்டாயிற்று.
That's conquered. Hell's conquered. Sickness is conquered. Temptation's conquered.
மரணம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, பாதாளம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, சுகவீனம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, சோதனை ஜெயிக்கப்பட்டாயிற்று.
All devils is conquered. Hell's conquered, death's conquered, the grave's conquered.
எல்லா பிசாசுகளும் ஜெயிக்கப்பட்டாயிற்று, பாதாளம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, மரணம் ஜெயிக்கப்பட்டாயிற்று, பிரேதக்குழி ஜெயிக்கப்பட்டாயிற்று.
We stand in the gate taking it.
நாம் வாசலில் நின்று கொண்டு அதை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.
Don't have to fire a shot.
ஒரு முறை கூட சுட வேண்டியிருக்காது.
It's already been paid for.
கிரயம் ஏற்கனவே செலுத்தப்பட்டாயிற்று.
His enemy, he'll possess the gate of his enemy.
அவன் அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவான்.
How many thousands of millions?
எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கானோர்கள்?
He'll possess the gate of his enemy. Every enemy.
அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஒவ்வொரு பகைஞனையும்.
He rose from the dead. We possess it because he gave it to us. It's all a free gift.
அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். நாம் அதை சுதந்திரித்துக் கொண்டோம். ஏனென்றால் அவர் அதை நமக்கு கொடுத்தார். அது எல்லாமுமா இலவசமான வெகுமதி.
Besides all that, and everything that he has done and conquered every gate, he conquered sickness, took the gate.
அவை எல்லாவற்றோடும் கூட அவர் செய்துள்ள எல்லா காரியங்களோடும் கூட எல்லா வாசலையும் ஜெயித்தார். அவர் சுகவீனத்தை ஜெயித்தார், வாசலை சுதந்திரித்துக் கொண்டார்.
Only thing we have to do is walk up to the gate and say, in the name of Jesus Christ the Conqueror.
நாம் செய்ய வேண்டியிருக்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அந்த வாசல் மட்டுமாய் கடந்து போய் ஜெயமெடுத்தவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்று சொல்ல வேண்டியதுதான்.
ஆமென்.
மரிக்க வேண்டியதான நேரம் வரும்போது மரணமானது அவனுடைய மார்க்கத்தை அவன் திரும்ப எடுத்துக் கொள்ளும்படி நான் செய்வதை கவனி என்று கூறும்.
Nazareth, roll back Jordan.
நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யோர்தானே பின் சுரண்டு போ.
Seed of Abraham takes the gate.
ஆபிரகாமின் வித்து வாசலை சுதந்திரிக்கிறது.
What Paul said when he was fixed to cut his head off, a seed of Abraham, he said.
ஏன் ஒரு ஆபிரகாமின் வித்தாகிய பவுல் அவருடைய தலையை வெட்டும்படி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது,
death, where is your sting? Grave, where is your victory? Thanks be to God who gives us the victory through Jesus Christ.
அவன் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று
கூறினான்.
அவனுடைய பகைஞனின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான். அதை எடுத்துக்
கொள்ளுங்கள்.
இப்பொழுது அவர் வாசலண்டை முறிக்கப்பட போகிறவர் அல்ல.
He will conquer and take it. He'll possess it. That's in his own power.
அவர் அதை ஜெயித்து அதை எடுத்துக் கொள்ளுவார். அவர் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார். அது அவருடைய சொந்த வல்லமையாக இருக்கிறது.
In the church of the living God this morning lays the power to heal all sickness.
எல்லா சுகவீனத்தையும் சொஸ்தமாக்கும் வல்லமையானது இந்த காலையில் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையில் இருக்கிறது.
In the church of the living God lays power to overcome all temptation.
எல்லா சோதனைகளையும் ஜெயிப்பதற்கான வல்லமையானது ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையில் இருக்கிறது.
In the possession of the church of the living God this morning lays the power to chain sin and throw it away and receive the baptism of the Holy Ghost.
Amen.
In the church of Jesus Christ.
பாவத்தை மாற்றி அதை தூக்கி எறிந்து விடுவதற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய சபையில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்குமான வல்லமையை ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது வைத்துள்ளது.
Whatsoever you desire, ask in my name, it shall be given to you.
நீங்கள் எதை வாஞ்சித்தாலும் என்னுடைய நாமத்தினால் அதை கேளுங்கள், அது உங்களுக்கு அருளப்படும்.
A little while in the world, the not seed, the unregenerated seed will see me no more.
இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் அவர்கள் வித்தல்ல மறுபிறப்பற்ற வித்து இனி என்னை காணப்போவதில்லை.
Yet you see me, for I'll be with you even in you to the end of the world.
இருப்பினும் நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன்.
What? The royal seed.
என்ன? அந்த ராஜரீக வித்து.
The works that I do, shall you do also.
நான் செய்கின்ற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள்.
I'll verify myself that I'm with you, for these signs shall follow them that believe.
நான் உங்களோடு கூட இருப்பதை என்னை நானே சோதித்து அறிவேன், ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும்.
He shall possess the seed of his enemy. He shall possess.
அவனுடைய பகஞ்சனின் வாசலை அவன் சுதந்திரத்துக் கொள்வார்கள். அவன் சுதந்திரத்துக்
கொள்ளுவான்.
அவனுடைய வித்து அவனுடைய பகஞ்சனின் வாசலை சுதந்திரத்துக் கொள்ளும்.
No matter what the gate is,
அந்த வாசல் எதுவா இருந்தாலும் அக்கறை இல்லை.
If it's sickness, temptations, sin, whatever gate it is, it's conquered.
அது சுகவீனமோ சோதனையோ பாவமோ அது என்னவா இருந்தாலும் சரி அது ஜெயிக்கப்பட்டாயிற்று.
And the seed of Abraham possess it.
ஆபிரகாமின் வித்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்.
Aren't you happy this morning to know that we stand now more than a conqueror? More than a conqueror.
நாம் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கிறோம் என்பதை இக்காலையில் அறிந்து கொண்டதினால் நீங்கள் சந்தோஷமா இல்லையா?
Oh, there's nothing to fight about. The fight's over.
ஓ, அங்கே போரிடுவதற்கு இனி ஒன்றுமில்லை. போரானது முடிந்து விட்டது.
The whistle's blown. The flag's rose.
சங்கு ஊதப்பட்டாயிற்று, கொடியானது ஏற்றப்பட்டாயிற்று.
And in the midst of every sin pile, every Amen. Midst of every sick room, is the old rugged cross planted by the blood of Jesus Christ. Yeah, a conqueror.
எல்லா பாவ குழிகளுக்கு மத்தியிலும் ஒவ்வொரு சுகவீன அறையின் மத்தியிலும் ஒரு ஜெயம் கொண்டவரால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாட்டப்பட்ட அந்த கரடுமுரடான சிலுவை இருக்கிறது.
One thing we just believe, look and live.
நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் விசுவாசித்து பார்த்து ஜீவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
I'll be with you. I'll prove.
நான் உங்களுடனே கூட இருப்பேன். நான் நிரூபித்து காட்டுவேன்.
People come in the last days and say, "Oh well, that was."
கடைசி நாட்களில் ஜனங்கள் வந்து இவ்விதம் சொல்வார்கள், "ஓ சரி, அது இருந்தது என்று."
But I'll be with you in the very things I did here on earth. I'll be in you doing the very same things.
Amen.
ஆனால் நான் உங்களுடனே கூட இருப்பேன். இந்த பூமியில் நான் எந்த கிரியைகளை செய்தேனோ நான் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு அதே கிரியைகளை நான் செய்வேன்.
Then they'll know, they'll see me.
அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அவர்கள் என்னை காண்பார்கள்.
My people will see me, the seed of Abraham will see me.
என்னுடைய ஜனங்கள் என்னை காண்பார்கள், ஆபிரகாமின் சந்ததியார் என்னை காண்பார்கள்.
They'll know me, they'll recognize me. The others will call me Beelzebub, just like they have done.
அவர்கள் என்னை அறிவார்கள், அவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொள்வார்கள், மற்றவர்களோ அவர்கள் செய்தது போன்று என்னை பெயெல்செபூல் என்று அழைப்பார்கள்.
But you shall know me, for I'll be with you.
ஆனால் நீங்களோ என்னை அறிவீர்கள், ஏனென்றால் நான் உங்களுடனே கூட இருப்பேன்.
You'll see me, see with your eyes.
நீங்கள் என்னை காண்பீர்கள், உங்களுடைய கண்களாலே என்னை காண்பீர்கள்.
You'll see me, for I'll be with you even to the end of the world.
நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உங்களுடனே கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன்.
The very same things that I do, he that believeth on me, the works that I do, shall he do also.
Naan seidhadana adhe kriyaigalai ennai viswasikkiravan naan seidha adhe kriyaigalai thaanum seivan.
Same kind of work.
Adhe vidhamana kriyai.
But today the church of the living God has the privilege of standing and seeing the conquering, resurrected Jesus Christ, the Son of the living God, standing present, living in his church, doing the same thing he did in.
ஜெயிக்கின்ற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கின்ற தேவனுடைய குமாரன், இப்பொழுது நன்றி கொண்டிருக்கிறவராய் அவருடைய சபையில் ஜீவித்துக் கொண்டோம். அவர் செய்த அதே கிரியைகளை மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறதை இன்றைக்கு ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது நின்று கொண்டு காணும் சாக்கியத்தை பெற்றுள்ளது.
Then we possess the gate of every enemy.
அப்படியானால் நாம் பகைஞனுடைய ஒவ்வொரு வாசலையும் சுதந்திரித்து விட்டோம்.
If you've got an enemy this morning, then my brother, there's only.
இக்காலையில் உனக்கு ஒரு பகைஞன் இருப்பானாயின் என் சகோதரனே.
If you are a seed of Abraham, after hearing this, there's not enough devils in hell can keep that gate before you.
நீ ஒரு ஆபிரகாமின் வித்தா இருப்பாயானால் இதை கேட்ட பின்னர் உனக்கு எதிராக அந்த வாசலை இருக பிடித்து நிற்க பாதாளத்தில் போதுமான பிசாசுகள் அங்கே இல்லை.
It'll open, I don't care what it is. You walk up there as a promised seed. Say, I claim this for mine.
அது திறக்கும். அது என்னவா இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. அது வாக்குத்தத்தத்தை பெற்ற வித்தாக அங்கே நடந்து போய் இதை எனக்கென்று நான் உரிமை பாராட்டுகிறேன்.
This is mine because God swore that he'd raise up Jesus and through Jesus I'd conquered.
இது என்னுடையது. ஏனென்றால் இயேசுவை எழுப்புவேன் என்று அவர் ஆணையிட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் அதை ஜெயிப்பேன்.
Now come in the name of that conqueror Jesus Christ. Step back, I'm passing through.
Amen.
அந்த ஜெயமளித்தவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வருகிறேன், பின்னிட்டு போ, நான் கடந்து செல்லட்டும் என்று கூறுவாய். ஆமேன்.
He shall possess the gate of the enemy.
அவன் பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுவான்.
And stand up there with your shoulders back and your shield is shining, covered by the blood of the Lord Jesus. The enemy will recognize him.
அப்படியானால் உன் தோள்கள் புடைத்து நிற்க, உங்களுடைய கேடயம் பளபளக்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூடப்பட்டவனாய் எழும்பி நிற்பாயாக. அப்பொழுது பகைஞன் உன்னை அடையாளம்
கண்டுகொள்வான்.
அப்படி உனக்கு தேவை இருக்குமானால் இப்பொழுது நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவரிடத்தில் பேசுங்கள்.
You in here this morning while you have your heads bowed.
இன்று காலையில் இங்கிருக்கின்ற நீங்கள் உங்கள் தலைகள் வணங்கினவாறு இருக்க,
And if you have a need, will you just raise your hand towards Jesus and just speak it in your heart?
உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குமானால் இயேசுவை நோக்கி உங்கள் கரத்தை உயர்த்தி உங்கள் இருதயத்திற்குள்ளாகவே பேசுங்கள்.
In your heart, say, Lord, you know my need.
உங்கள் இருதயத்திற்குள்ளாகவே, கர்த்தாவே, என்னுடைய தேவையை நீர் அறிவீர் என்று சொல்லுங்கள்.
Now I've heard this morning, and that's the Bible.
இப்பொழுது நான் இக்காலையில் இதை காதுகளினால் கேட்டேன், அதுதான் வேதம்.
He shall possess the gate of the enemy.
அவனுடைய பகைஞனின் வாசலை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவான்.
I'm coming to possess the gate.
வாசலை சுதந்திரிக்கும்படியாய் நான் வருகிறேன்.
Maybe I have a temper. Maybe I need the Holy Spirit. Sin has bound me down.
ஒருகால் என்னிடம் கோபம் இருக்கலாம், ஒருகால் எனக்கு பரிசுத்த ஆவி தேவையாயிருக்கலாம், பாவமானது என்னை கட்டுப்போட்டிருந்தது.
I have need. But I'm coming to the gate now.
எனக்கு தேவை இருக்கிறது, ஆனால் நான் இப்பொழுது வாசலண்டை வருகிறேன்.
I'm going to take it this morning. My gate.
அதை இன்று காலையில் நான் சுதந்திரிக்க போகிறேன், என்னுடைய வாசல்.
So give away. I'm coming through.
ஆகவே கொடுத்துவிடு, நான் அதனூடாக வருகிறேன் என்று கூறுங்கள்.
Blessed Lord, you've seen all these hands and you know this is your word, Lord.
ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த கரங்கள் எல்லாவற்றையும் நீர் கண்டீர், இது உம்முடைய வார்த்தை என்று நீர் அறிவீர் கர்த்தாவே.
I've only quoted it and brought down to the scriptures the characters of the Bible.
நான் வெறுமனே அதை அப்படியே எடுத்துச் சொன்னேன், வேத வாக்கியங்களின் மூலமாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தவர்களை எடுத்துக் கூறினேன்.
Of how they subdued kingdoms and wrought righteousness and quenched the fire, the violence of fire.
எப்படி அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள்.
And escaped the edge of the sword and stopped the mouths of lions.
பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள்.
Oh, moreover, women received their dead back to life.
ஓ, அவர்களுடைய மூத்த ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள்.
Many things because you promised it. It's your promise.
இன்னும் அநேக காரியங்கள் சம்பவித்தன, ஏனென்றால் நீர் அதை வாக்களித்துள்ளீர்.
His seed, your seed, Abraham, shall possess the gate of the enemy.
அவனுடைய வித்து உம்முடைய வித்தாகிய ஆபிரகாமின் பகஞ்சனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும்.
And you keep your promise.
நீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை காத்துக் கொள்கிறீர்.
Now give to them, Lord, the desire of their heart.
இப்பொழுதும் கர்த்தாவே, அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை வாய்க்க பண்ணும்.
May they go from here a different person.
அவர்கள் இங்கிருந்து ஒரு வித்தியாசமான நபராய் போகும்படி செய்யும்.
May they go knowing that they are conquerors because that the royal seed conquered for them.
அவர்கள் இங்கிருந்து போகும்போது அவர்கள் ஜெயிக்கிறவர்கள் என்பதை அறிந்தவர்களாய் போவார்களாக, ஏனென்றால் அவர்களுக்காக ராஜரீக வித்தானது ஜெயம் எடுத்தார்.
The royal king when he came born of a virgin.
அந்த ராஜரீக ராஜா கன்னி பிறப்பின் மூலமாக அவர் வந்தபோது,
he conquered every enemy even to death. So death itself cannot scare the seed of Abraham.
அவர் பகைஞன் ஒவ்வொருவனையும் ஜெயித்தார், மரணத்தையும் கூட ஆகவே மரணமும் கூட ஆபிரகாமின் வித்தை பயமுறுத்த முடியாது. நாம் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு
and shall return again in a more glorious way in a glorified body.
இதை காட்டிலும் மகிமை பொருந்திய விதத்தில் மகிமை அடைந்த சரீரத்தோடு
கூட the last enemy is placed under foot.
கடைசி சத்துருவை
the only and last child of God that shall come into the kingdom.
தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரும் அவருடைய கடைசி பிள்ளையின் பாதத்திற்கு கீழான பிறகு திரும்பும் வருவோம் என்ற வாக்குத்தத்தை உடையவர்களாய் இருக்கிறோம்.
If there are those with their hands up, Lord, as sinners, save them.
பாவிகளாய் இருந்து கொண்டு தங்கள் கரங்களை உயர்த்தினவர்கள் அங்கு இருப்பார்களே ஆனால் கர்த்தாவே அவர்களை ரட்சியும்.
Those that are backsliding, let them know they don't have to remain a backslider.
பின்வாங்கி போனவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்கள் பின்மாற்றவர்காரராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும்.
He can possess that gate of backsliding.
அவர்கள் பின்மாற்றத்தின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளலாம்.
Maybe that one with a temper, a vulgar, dirty tongue.
ஒருகால் கோபக்காரரானால் தூஷணமான வார்த்தைகளை பேசும் நாவை உடையவர்களானால்
our lustful heart, our greedy one over money or some filthy thing.
அல்லது இச்சையுள்ள இருதயமுள்ளவர்களாக அல்லது பணத்தின் மேல் பேராசை கொண்டவர்களாக அல்லது அசூசியான காரியங்களை செய்பவர்களாக இருப்பார்களே ஆனால்
let them know that they can possess that gate.
அந்த வாசலை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை அவர்கள் அறியும்படியாய் செய்தருளும்.
Maybe it's sickness, Lord, afflictions.
ஒரு கால் சுகவீனமோ கர்த்தாவே தொல்லைகளாக இருக்குமானால்
they can possess that gate.
அந்த வாசலை அவர்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும்.
For he was wounded for our transgressions, bruised for our iniquity.
நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
The chastisement of our peace was upon him, and by his stripes we were healed.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம்.
We are conquerors this morning.
இன்று காலையிலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம்.
Grant it, Lord.
இதை அழியும் கர்த்தாவே.
And besides all that, that great work that was did by him, yet he's with us.
இவை எல்லாவற்றோடும் அதாவது அவரால் செய்யப்பட்ட அந்த மகத்தான கிரியையோடும் அவர் இன்னமும் நம்மோடு இருக்கிறார்.
Yet he promised he would do it.
இருப்பினும் அவர் அதை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார்.
A little while and the world won't see me no more, yet you'll see me, for I'll be with you, even in you to the end of the age.
இன்னும் கொஞ்ச நேரம் உலகம் என்னை காணாது, ஆனாலும் நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உங்களோடு கூட உங்களுக்குள்ளும் உலகத்தின் முடிவு வரையந்தும் இருப்பேன்.
I pray, Father, that you'll make yourself known to each and every one this morning. Or we asked it in Jesus' name. Amen.
இன்று இங்கிருக்கின்ற ஒவ்வொரு நபருக்கும் உம்மை அறியும்படியாய் செய்ய வேண்டும் என்று பிதாவே நான் ஜெபிக்கிறேன். இவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறேன். ஆமேன்.
Do you believe that to be true?
அது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Solemnly believe it to be the truth. Not one waver of doubt in your heart.
ஒரு சிறு நெளிவு சந்தேகமும் உங்கள் இருதயத்தில் இல்லாமல் பயபக்தியுடன் அதை விசுவாசியுங்கள்.
Now just remember this, the working of the Holy Spirit is so simple that it confuses the intellectual mind.
இதை நினைவில் வையுங்கள். பரிசுத்த ஆவியானவரின் செயல்படுதல் அவ்வளவு எளிமையாக இருக்கின்றபடியால் புத்தி கூர்மையான சிந்தைக்கு அது குழப்பமாக இருக்கிறது.
The most simple things that I've seen the Holy Spirit do this.
பரிசுத்த ஆவியானவர் எளிமையாக காரியங்களை செய்வதை நான் கண்டிருக்கிறேன்.
I'd say things that I wouldn't think about it being that way.
ஏன் சொல்லப்போனால் அந்த விதமாக இருக்கும் என்று நாங்கள் கூட நினைத்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்.
If I had to use my own mind, I'd say, well, that couldn't be right, but it always is right.
என்னுடைய சொந்த சிந்தையை நான் உபயோகிக்க வேண்டியிருந்தால் அது சரியாய் இருக்க முடியாது என்று சொல்லியிருப்பேன். ஆனால் அது எப்பொழுதும் சரியாய்தான் இருக்கிறது.
He does things just so simple.
அவர் எப்பொழுதும் அவ்வளவு சாதாரணமாய் காரியங்களை செய்கிறார்.
And he does things to make himself known to his people.
அவர் தம்மை தாமே ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு காரியங்களை செய்கிறார்.
God is with his people. He's in the midst of his people.
தேவன் அவருடைய ஜனங்களோடு கூட இருக்கிறார். அவர் அவருடைய ஜனத்தின் மத்தியில் தான் இருக்கிறார்.
He loves them and he wants to do for them and to help them.
அவர் அவர்களை நேசிக்கிறார். அவர்களுக்காக அதை செய்ய, அவர்களுக்கு உதவி செய்ய அவர் விரும்புகிறார்.
And to just let them know not what he will do but what he has done.
அவர் என்ன செய்துள்ளார் என்பதை எல்லாம் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறியும்படியாய் அனுமதிக்கிறதில்லை.
He's already done it. It's yours. It belongs to you.
அவர் அதை ஏற்கனவே செய்து விட்டார். அது உன்னுடையதா இருக்கிறது. அது உனக்கு சொந்தமானது.
It's a free gift from God our Father to his church.
நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவருடைய சபைக்கு வருகின்ற இலவசமான வரமாயிருக்கிறது.
Now how the intellectual mind will be so twisted up like in the days of Daniel and in the days of the Hebrew children and the many that we've talked about this morning.
தானியேலின் நாட்களில் இருந்தது போன்றும் எபிரேய பிள்ளைகளின் நாட்களில் இருந்தது போன்றும் இன்று காலையில் நாம் தியானத்தில் வந்த அநேகரின் நாட்களில் இருந்தது போன்றும் இப்பொழுதுள்ள அறிவாளிகளுடைய சிந்தை அவ்வளவு சிக்கலாக இருக்கும்.
See, the great intellectual world in that day was just as hard to overcome as it is now.
பாருங்கள், இந்த மகத்தான அறிவுபரித்த உலகத்திற்கு இன்றைய தினத்தை போலவே அன்று அதை மேற்கொள்வது அவ்வளவு கடினமாக இருந்தது.
It's always been the enemy to their way of seeing and their modern science and things was just as complicated and things to the mind then as ours is today.
அவர்கள் நோக்குகின்ற விதத்திற்கும் அவருடைய நவீன விஞ்ஞானத்திற்கும் காரியங்களுக்கும் அது எப்பொழுதும் பகஞ்சனாகவே இருந்தது. இன்றைக்கு நமக்குள்ளது போன்று அவர்களுடைய சிந்தைக்கு காரியங்கள் அவ்வளவு குழப்பமாக இருந்தது.
It was the same thing.
பாருங்கள், காரியம் அதே விதமாகத்தான் இருந்தது.
But there were those always who dared to stay there and say God is right. God's word is true.
அப்படி இருந்தும் அச்சூழ்நிலையில் நின்று தேவன் செய்வது சரியே, தேவனுடைய வார்த்தையே உண்மையானது என்று சொல்லக்கூடிய தைரியசாலிகளும் அங்கிருந்தனர்.
And you don't have to conquer because he conquered.
நீ ஒன்று ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் அவர் ஜெயித்து விட்டார்.
The only thing you have to do is just go up and take stand in the gate. Say it's mine.
நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அது என்னவென்றால் அங்கே போய் அதை எடுக்க வேண்டும். வாசல் இடத்திற்கு போய் அது என்னுடையது.
This is mine. God gave it to me. My salvation.
இது என்னுடையது. தேவன் அதை எனக்கு கொடுத்தார். என் ரட்சிப்பு.
If I want the Holy Spirit, God gave it to me.
பரிசுத்த ஆவி எனக்கு தேவை என்றால் தேவன் அதை எனக்கு கொடுத்தார்.
Promises to me. Our children. All is far off as many as the Lord shall call.
வாக்குத்தத்தமானது எனக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தூரத்திலிருந்து தேவன் அழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உள்ளது.
That's why I stand just my ministry of this discernment and so forth. It'll soon end now.
அதற்காகத்தான் நான் நிற்கிறேன். இந்த வகையறுத்தல் போன்றதான இந்த என்னுடைய ஊழியம் அது ஜீவியத்தில் முடிய போகிறது.
Or it'll always be there, but it'll soon end this because it's going to something greater.
ஆனால் இது எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இது சீக்கிரத்தில் முடிவடையும். ஏனென்றால் இதை காட்டிலும் மகத்தான ஏதோ காரியம் இருக்க போகின்றது. புரிகின்றதா?
It's going on up from taking a hold of the hand up to the discernment and now she's fixed to make another one.
அது வளர்ந்து கொண்டே போகிறது. கரத்தை பிடித்துக் கொண்டு வியாதியை அறிந்ததிலிருந்து வகையறுக்கும் வரைக்கும் சென்றது. இப்பொழுது அது வேறொன்றாய் மாறுபடியாய் இருக்கிறது. புரிகின்றதா?
See it, watch it, and know that it's true. See?
அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? அதை நன்றாய் கவனித்து அது உண்மை என்பதை கண்டறியுங்கள். பாருங்கள்.
I know it is the truth.
அது உண்மை என்று நான் அறிவேன்.
And it'll go greater, higher, better.
அது இன்னும் மகத்தானதாகவும் உயர்ந்ததாகவும் மேலானதாகவும் வரப்போகின்றது.
Sure. Why he promised it. And what he promises, he does.
நிச்சயமாக. ஏன் அவர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுகிறார்.
He can't fail in his promise.
அவருடைய வாக்கு தத்தத்தில் அவர் மாறாதவராய் இருக்கிறார்.
And what is it? His ever living presence with us.
அது என்ன? என்றென்றுமாய் உள்ள அவருடைய சமூகம் நம்முடன் இருக்கிறது.
To let you know that he has taken the gate for you.
வாசலை அவர் உனக்காக சுதந்திரித்தார் என்று நீ அறிந்திருக்கிறாய்.
He was a royal seed. No one could take those gates but him.
அவரே அந்த ராஜரீக வித்து. அவரானாலே இன்றி வேறு யாராலும் அந்த வாசலை கைப்பற்றிருக்க முடியாது.
All those back there were shadows of his coming. But when he came, it finished the whole fight.
அங்கு இதற்கு முன்பு இருந்த காரியங்கள் யாவும் அவருடைய வருகைக்கான நிழல்களாய் இருந்தது. ஆனால் அவர் வந்தபோது அது முழு பேரையும் முடித்தாகிவிட்டது.
The fight was finished at Gethsemane in a Calvary.
போரானது கெத்செமனேயிலும் கல்வாரியிலும் முடிந்துவிட்டது.
And now we just stand as conquerors.
இப்பொழுது நாம் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கிறோம்.
There's no fighting to do. The fight's over. We just own it.
அங்கே போரிட வேண்டியதில்லை. போர் முடிந்துவிட்டது. நாம் அதை சொந்தமாக்கிக் கொண்டோம்.
Abstract deed to it. A written guarantee by God our Father who raised his hands up.
அதற்குரிய உறுதி பத்திரம் நம்முடைய பிதாவாகிய தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட உத்தரவாதம். அவர் தம்முடைய கரத்தை உயர்த்தி அவனுடைய சந்ததி அவனுடைய பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும் என்று நான் என் பேரிலேயே ஆணையிட்டேன் என்று சொன்னார். அது ஏற்கனவே முடிந்துவிட்டது. அது அங்கே இருக்கிறது.
He was wounded for our transgressions. With his stripes we were healed.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம்.
It's already done. It's finished work. We just possess it.
அது ஏற்கனவே செய்யப்பட்டாயிற்று. முடிவு பெற்ற கிரியை நாம் அதை வெறுமனே சுதந்திரித்துக் கொண்டோம்.
And the works that I do shall you also.
நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள்.
The king is with us this morning.
ராஜாவானவர் இன்று காலையில் நம்மோடு இருக்கிறார்.
His great blessings, the Holy Spirit moving over us.
அவருடைய மகத்தான ஆசீர்வாதங்களாகிய பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடுகிறார்.
To feel that glorious feeling, to know that it's exactly with the, in line with the Word of God.
அந்த மகிமையான உணர்வை உணர்வதும் அது சரியாக தேவனுடைய வார்த்தையின்படியாக சார்ந்திருக்கிறது என்று அறிந்து கொள்வதும்
It gives us such a wonderful consolation to know that God is our Father.
தேவனே நம்முடைய பிதாவாய் இருக்கிறார் என்பதை அறிவதும் நமக்கு அவ்வளவு ஆச்சரியமான ஆறுதலாக இருக்கிறது.
Now, I believe, did he give out prayer cards this morning?
இப்பொழுது நான் நினைக்கிறேன் இன்று காலையில் ஜெப அட்டைகள் கொடுக்கப்பட்டதா?
I told him if there wasn't no more than just the tabernacle people, we'll not give out any prayer cards.
நம்முடைய ஜெப கூடார ஆட்கள் மட்டும் இருந்தால் ஜெப அட்டைகள் கொடுக்க வேண்டாம் என்று நான் சொல்லியிருந்தேன்.
But if there was as many as 10, 15 people or something, the strangers in the gates, want to give out prayer cards so we could bring them up and pray for them.
ஆனால் வெளி மனிதர்கள் வாசலில் 10 அல்லது 15 பேர்கள் இருப்பார்களே ஆனால் ஜெப அட்டைகள் கொடுங்கள். அப்பொழுது ஜெபம் செய்யும்படி இப்படியாய் ஒரு ஒழுங்குபடுத்த முடியும்.
How many is a stranger with us this morning? Raise your hand.
இங்கு அந்நியர்களாக இருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்கள்.
Oh my, sure. There's a 15 or 20 of those. All right.
ஓ என்னை அங்கே 15-20 பேர்கள் இருக்கிறார்கள். சரி.
We'll line up these prayer cards and bring them up to the platform.
ஜெப அட்டைகள் உள்ளவர்களை வரிசைப்படுத்தி அவர்களை மேடை அண்டைக்கு கொண்டு வாருங்கள்.
See the reason I said about tabernacle people, they are here.
பாருங்கள், ஜெப கூடார ஜனங்களை பற்றி நான் கூறினதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் இங்கேயே இருக்கிறார்கள்.
This discernment, remember I'm speaking this, the discernment will soon be to the end.
இந்த வகையறுத்தல் நினைவிருக்கட்டும். நான் இதை பேசுகிறேன், சீக்கிரத்தில் இந்த பகுத்தறிதல் முடிந்துவிடும்.
There'll be something so much greater and so much better just in the way.
அவ்வளவு மகத்தானதும் அவ்வளவு மேலாதுமான ஏதோ காரியம் இருக்க போகிறது. அது வழியில் வந்து கொண்டிருக்கிறது.
I look at two brothers now that are standing with me yesterday when that happened. See? And day before when it happened.
அந்த விதமான காரியம் ஏற்கனவே சம்பவித்தது என்று நான் அறிவேன். பாருங்கள், நேற்று முன்தினம் அது சம்பவித்தது போன்று என்னோடு நின்று கொண்டிருக்கும் இரண்டு சகோதரர்களை நான் பார்த்துக்
கொண்டிருக்கிறேன்.
ஒரே வரிசையாக அது மூன்று முறைகள் சம்பவித்தது.
A confirmation that is right now at hand is fixing to take place.
அது இப்பொழுதே இங்கேயே இருக்கின்றது என்பதின் உறுதியாக இருக்கிறது, சம்பவிக்கப் போகின்றது.
Now Lord, thou art God, and we are your servants.
இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் தேவனாய் இருக்கிறீர், நாங்கள் உம்முடைய ஊழியர்களாய் இருக்கிறோம்.
We thank you for your word, for the Holy Spirit who has blessed our hearts.
உம்முடைய வார்த்தைக்காகவும் எங்களுடைய இருதயங்களை ஆசீர்வதித்தராகிய பரிசுத்த ஆவியானவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
Now we're happy. We're sitting here knowing that we are conquerors.
இப்பொழுது நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்.
We already possess all the gates of the enemy.
பகைஞனுடைய எல்லா வாசல்களையும் நாங்கள் ஏற்கனவே சுதந்திரித்து விட்டோம்.
It has been given to us We have the master key in our hand.
அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களிடம் பிரதம திருகோல் எங்களுடைய கரத்தில் இருக்கிறது.
The name of Jesus Christ shall open every gate of the enemy.
இயேசு கிறிஸ்துவின் நாமம் பகையினுடைய ஒவ்வொரு வாசலையும் திறக்கும்.
Take this key, the key of the name of Jesus, and unopen every gate of the enemy that has you bound away from any promise.
இந்த திறவுகோல் இயேசுவின் நாமமாகிய திறவுகோலை எடுத்துக்கொண்டு எந்த வாக்குத்தத்தையாவது அணுக முடியாதபடியாக உன்னை கட்டி வைத்திருக்கிற பகையினுடைய ஒவ்வொரு வாசலையும் திறவுங்கள்.
God, this morning we come in the name of Jesus with this key to open the gates for the sick and the afflicted.
தேவனே, இன்று காலையில் வியாதி துன்பம் என்பவைகளின் வாசல்களை திறக்க இந்த திறவுகோளுடன் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வந்துள்ளோம்.
For it is written in His word, in my name they shall cast out devils.
ஏனென்றால் இந்த வண்ணமாய் அவருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது, என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள்.
They shall speak with new tongues.
அவர்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள்.
And if they take up serpents or would drink any deadly thing, it should not harm them.
அவர்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் அல்லது சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது.
They'll lay their hands on the sick and they shall recover.
அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் தங்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது.
We know those things are true.
இந்த காரியங்கள் எல்லாம் சத்தியம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
And grant this morning, Lord, that they will.
இந்த காலையில் கர்த்தாவே அவர்கள் அதை பெற்றுக் கொள்ளும்படியாய் செய்யும்.
The people will be able to see that through manifestation of the Word made flesh and dwelling among us.
வார்த்தை மாம்சமாகி எங்கள் மத்தியில் வாசமாயிருக்கிறது என்பதை உம்முடைய நிருபணத்தின் மூலம் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும்.
That he was wounded for our transgressions, with his stripes we were healed.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு அவருடைய தழும்புகளால் சுகமானோம்.
May they accept it and be healed this morning from all their sicknesses and diseases and troubles.
அவர்களுடைய சுகவீனங்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் அவர்கள் சுகமடைவார்களாக.
We ask it in Jesus' name. Amen.
இதை இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஆமென்.
Would you play Teddy only quietly and slowly if you will.
Teddy, நம்பிடுவாய் என்ற பாடலை கூடுமானால் மெதுவாகவும் அமைதியாகவும் வாசிக்க முடியுமா?
And what we just start from one. Number one, prayer card.
இப்பொழுது நான் முதலாம் எண்ணிலிருந்து துவங்க இருக்கிறேன். ஒன்றாம் எண் உள்ள அட்டை, ஜப அட்டை.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, or whatever there is. All right.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, or whatever there is. இருந்தாலும் சரி. சரியா?
Would you just quietly, if you can, get up, come over this side.
உங்களால் எழுந்திருக்க முடிந்தால் அமைதலாக இந்த பக்கத்திற்கு வர முடியுமா?
About, let's see, number one, number two.
சரி. எண் ஒன்று, எண் இரண்டு நாங்கள் பார்க்கட்டும்.
Who has number one prayer card?
யாரிடம் ஒன்று எண்ணுள்ள ஜப அட்டை யாரிடம் இருக்கிறது?
Number two. All right, sir.
இரண்டாம் எண்.
Number three. Number four. Number five. Number six. Number seven. Number eight. Number nine. Number 10.
மூன்றாம் எண், நான்காம் எண், ஐந்தாம் எண், ஆறாம் எண், ஏழாம் எண், எட்டாம் எண், ஒன்பதாம் எண், பத்தாம் எண்.
While they're making their way and taking their positions and standing.
அவர்கள் அங்கே வழியை உண்டு பண்ணி கொண்டிருக்கும் போது, அவருடைய ஸ்தானங்களில் நின்று கொண்டிருக்கும் போது,
I'd like to ask the question to some of the rest of you.
எஞ்சியுள்ள சிலரிடத்தில் கேள்வியை கேட்க விரும்புகிறேன்.
How many, is there any tabernacle people here that's sick?
இந்த கூடாரத்தை சேர்ந்தவர்களில் வியாதியாய் உள்ளவர்கள் அங்கு யாராவது இருக்கிறீர்களா?
Tabernacle people, raise up your hand.
இந்த கூடாரத்தை சேர்ந்தவர்கள் கைகளை உயர்த்துங்கள்.
5, 4, 5, 6, 7, 8 or 9 hands.
சுமார் 5, 6, 7, 8, 9, 10 கரங்கள்.
Is there anybody here in the tabernacle that is not here at the tabernacle, there are strangers with us.
இந்த ஜெபக் கூடாரத்தை சார்ந்தவர்களாய் இராமல் அந்நியராய் இக்கூடாரத்தில் யாராவது இருக்கிறீர்களா?
Though you might have come in after the service and didn't get a prayer card, will you raise your hand?
ஒருவேளை நீங்கள் காலதாமதமாகி வந்து ஜெப அட்டை இல்லாதவர்களா இருப்பீர்களானால் உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா?
Anybody that has a need of God, that's not it doesn't come to this tabernacle.
தேவன் தேவை என்பவர்கள் யாராவது உண்டா இந்த கூடாரத்தை சார்ந்தவர்களா இராதவர்கள்?
Anybody here that's not members of this tabernacle and yet you're sick and don't have a prayer card, you won't be remembered in prayer, would you raise up your hand? Every person.
இந்த கூடாரத்தின் அங்கத்தினரா இல்லாத யாராவது இருந்து ஜெபத்தில் நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இருந்தால் தேவையுள்ள ஒவ்வொருவரும் உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா?
All right. That's good. All right.
சரி, அதெல்லாம் நல்லதுதான். சரி.
Now, I'm going to ask if you be just as reverent as you can for just a few minutes. And then we'll start right off and start.
கொஞ்சம் நேரம் நீங்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு பயபக்தியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதன் பின்னர் நாம் நேராக துவங்கி விடலாம்.
Now let's see how much room you got left there, Billy.
இப்பொழுது பார்ப்போம் பில்லி அங்கே இன்னும் எவ்வளவு இடம் காலியாக இருக்கின்றது.
All right. Is that got number 10 up there?
சரி, அங்கே 10 எண் இருக்கிறதா?
I call one 10, 11, 12, 13, 14, 15. Let them stand now.
நான் ஒன்றிலிருந்து 10 வரை அழைத்தேன். 11, 12, 13, 14, 15. இவர்கள் இப்பொழுது நிற்கட்டும்.
If they have number 10, 11, 12, 13, 14, 15. Let them stand.
10, 11, 12, 13, 14, 15. என்னுள்ளவர்கள் நிற்கட்டும்.
All right. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12.
சரி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12.
Like about two more from 1 to 15.
ஒன்றிலிருந்து 15 வரை இரண்டு குறைவு 15, 16, 17, 18, 19, 20.
Oh, wait a minute. I told you to give prayer cards to people that wasn't with the tabernacle.
ஒரு நிமிடம் பொறுங்கள். இந்த கூடாரத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்களுக்கு மட்டும் ஜெப அட்டை கொடுக்கும்படி சொல்லி இருந்தேன்.
That's right. Because it would be see discernment.
அது சரிதான். பாருங்கள், ஏனென்றால் அது பகுத்தறிதலாய் இருக்கின்றபடியால்.
People say these people come to the tabernacle.
இவர்கள் அந்த சபைக்கு வருபவர்கள் தானே என்று ஜனங்கள் சொல்வார்கள்.
Yeah, I tell you how many's been here. Never been here before. Let's see your hands. Nobody's ever been in one of my meetings before.
இதுவரை இங்க வந்ததே இல்லை என்பவர்கள் யார்? உங்கள் தங்கள் கைகளை தூக்கி காணட்டும்.
Now, all right, just a moment now, Brother Teddy.
இப்பொழுது சகோதர டெடி, சற்று நேரம் பொறுங்கள்.
Now, I might say this, that all of you heard of the meetings, how it goes. So have you? All people's been in the meetings?
இப்பொழுது நான் இந்த விதமாய் கேட்கிறேன். நீங்கள் யாவரும் கூட்டங்கள் எந்த விதமாய் நடத்தப்பட்டது என்று கண்டீர்கள் அல்லவா? எல்லோரும் கூட்டங்களில் கலந்து கொண்டீர்களா?
See, when our Lord Jesus was here on earth, he did not claim to be a healer.
பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது அவர் தம்மை சுகப்படுத்துகிறவர் என்று அழைத்துக் கொள்ளவில்லை.
He was the seed of Abraham, certainly. And he had the promise with him.
அவர்தான் ஆபிரகாமின் வித்தாக நிச்சயமாக அவரோடு கூட அந்த வாக்குத்தத்தத்தை அவர் உடையவராயிருந்தார்.
He said he did nothing until the Father showed him.
பிதாவானவர் அவருக்கு காண்பிக்காமல் தாமாக ஒன்றையும் அவர் செய்கிறதில்லை என்று அவர் கூறியுள்ளார்.
Is that right?
அது சரிதானே?
And he said, I can do nothing till the Father shows me what to do.
பிதாவானவர் என்ன செய்ய வேண்டும் என்று காண்பிக்கும் மட்டில் என்னால் ஒன்றையும் செய்ய முடியாது என்று அவர் சொன்னார்.
And he saw it by, not till the Father tells me, till the Father shows me.
அவர் அதை கண்டது உண்மையே. பிதாவானவர் சொல்லும் மட்டுமாக அல்ல, பிதாவானவர் காண்பிக்கும் மட்டுமாக.
St. John 5:19.
பரிசுத்த யோவான் 5:19.
What I see the Father doing, that doeth the Son likewise.
பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார்.
Now when he come, we find out in the beginning of his ministry.
இப்பொழுது அவர் வந்தபோது அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தில் நாம் இதை காண்கிறோம்.
That after he was taken the seat of David, spiritually speaking.
ஆவிக்குரிய பிரகாரமாக பேசும்போது அவர் தாவீதின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட பிறகு
when the Holy Spirit came upon him at the baptism of John, and he became the anointed Messiah.
யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கின போது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மெசையாவாக ஆனார்.
I remember, he was the Son of God when he was born.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் பிறந்த பொழுது அவர் தேவகுமாரனாய் இருந்தார்.
He was God's virgin born son.
அவர் தேவனுடைய கன்னி பிறப்பான குமாரனாய் இருந்தார்.
But when he became Messiah, that's when the Holy Spirit came on.
ஆனால் அவர் எப்பொழுது மெசையாவாக ஆனார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தபோதுதான்.
Because the Messiah means the anointed one.
ஏனென்றால் மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள்படும்.
And he was the anointed one when the Holy Spirit came on him.
புரிகின்றதா? பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தபோது அவரே அந்த தேவ குமாரனானார்.
You heard me preach on the lamb and dove.
ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்ற என்னுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறீர்களா?
Then we find out when he entered 40 days of temptation he came out.
40 நாட்கள் சோதிக்கப்பட்ட பின்னர் அவர் வெளியே வந்தார் என்று அப்பொழுது நாம் கண்டோம்.
And how did his ministry start? And how did it finish?
அவருடைய ஊழியம் எவ்விதமாக துவங்கப்பட்டது, எவ்விதமாக அது முடிந்தது?
We find that in his ministry that there was a man by the name of Andrew.
அவருடைய ஊழியத்தில் நாம் இந்த வண்ணமாக காண்கிறோம், அந்திரேயா என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான்.
That went and found his brother Simon, a fisherman, and brought him to Jesus.
அவன் போய் தன் சகோதரனாகிய சீமோன் என்ற மீன் பிடிக்கிறவனை கண்டு அவனை இயேசுவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வந்தான்.
And Jesus told him, said, your name is Simon. Your father's name is Jonas.
இயேசு அவனை பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், உன் தகப்பனுடைய பெயர் யோனா.
From henceforth you'll be called Peter, which means little stone.
இன்று முதல் நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய். பேதுரு என்றால் சிறு கல் என்று அர்த்தம் என்றார்.
You remember that?
உங்களுக்கு அது நினைவிருக்கின்றதா?
And this fellow was so astonished at what Jesus told him.
இயேசுவானவர் இதை சொல்ல கேட்டவுடன் அவன் அதிக வியப்படைந்தான்.
Now, was the Messiah supposed to do that?
மேசியா ஆனவர் இதை செய்ய வேண்டியவராய் இருந்தாரா?
How many knows that? Say amen.
எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆமென் என்று சொல்லுங்கள்.
He was to be the God prophet. Yes, sir.
அவர் தேவ தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆமையா.
Moses said, the Lord your God shall raise up a prophet like unto me.
மோசே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போலொத்த ஒரு தீர்க்கதரிசியை எழ பண்ணுவார்.
It shall come to pass who will not hear this prophet shall be cut off from amongst the people.
அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனங்களின் மத்தியில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்று கூறியிருந்தான்.
Now, then when we find out later on, he came to his own.
இன்னுமாய் நாம் தொடர்ந்து பார்ப்போமேயானால் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார்.
Who were those? The Jews by nature.
அவர்கள் யார்? இயற்கையில் யூதர்களாகனவர்கள்.
And so his own received him not.
ஆக அவருக்கு சொந்தமானவர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை.
So he had then, now it has to go with the Gentiles, see, because his own received him not.
ஆனபடியினால் அவர் புறஜாதியார் இடத்திற்கு போக வேண்டியவராய் இருந்தார். புரிகின்றதா? காரணம் என்னவென்றால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
But as many as did receive him, to them gave he the power to become sons of God.
ஆனால் அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
So now he's turned to the Gentiles and has been for 2,000 years.
ஆக இப்பொழுது அவர் புறஜாதியார் பக்கமாக திரும்பி 2,000 வருஷங்களாக அவர்களோடு இருக்கிறார்.
But now notice the things that he did.
ஆனால் அவர் செய்த காரியங்களை இப்பொழுது கவனியுங்கள்.
Then Philip, after he's seen this done, he went and found Nathanael and told Nathanael who he had found and what he had done. And that astonished him.
அதன் பின்னர் அவர் இவைகளை செய்ய கண்ட பின்னர் பிலிப்பு போய் நாத்தான் வேலை கண்டு அவன் யாரை கண்டான் என்பதையும் அவர் என்ன செய்தார் என்பதையும் அக்காரியம் அவனை அப்படியே வியப்பிற்குள்ளாக்கியதையும் அவனிடம் கூறினான்.
He couldn't hardly believe it, but when he got in the presence of the Lord Jesus, when he found where he was, come up into his presence.
அவனால் அதை நம்பவே முடியவில்லை. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்திற்குள் வந்தபோது அவர் எங்கிருக்கிறார் என்று கண்டறிந்து அவருடைய பிரசன்னத்திற்குள் வந்தபோது
Jesus said, behold an Israelite in whom there is no guile.
ஏசுவானவர் இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார்.
Now if you'd have been standing there, do you think you'd have been spiritual enough to have understood who that was?
நீங்கள் அங்கே இருந்திருப்பீர்களானால் அவர் யார் என்று அறிந்து கொள்ளும் அளவிற்கு ஆவிக்குரியவர்களாய் இருந்திருப்பீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
You think you would have done it?
நீங்கள் அதை செய்திருப்பீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?
What?
இப்பொழுது கவனியுங்கள்.
See, that man is a stranger. There he might have been a fisherman. He is a carpenter is what he was.
பாருங்கள், அந்த மனிதன் ஒரு அன்னியன். அவன் அங்கே ஒரு மீன் பிடிப்பவனாய் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் ஒரு தச்சன். அவர் ஒரு தச்சனாய் இருந்தார்.
This carpenter man standing there, a middle-aged man.
நடுவயதுள்ள ஒரு மனிதனான இந்த தச்சன் அங்கே நின்று கொண்டிருந்தார். அங்கே இந்த மனிதன் வந்தான். இங்கு இருக்கின்ற மனிதர்களை போன்று ஒருவேளை அவர் அவனை நோக்கி பார்த்து,
Behold, an Israelite in whom there's no guile.
இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார்.
Well, how did he know he was an Israelite?
சரி, அவன் இஸ்ரவேலன் என்று உமக்கு எப்படி தெரியும்?
Not the way he dressed, because they all dressed alike.
அவன் உடுத்தியிருந்த விதத்தை பார்த்து அல்ல, ஏனென்றால் அவர்கள் எல்லோருமே ஒரே விதமாகத்தான் உடுத்துவார்கள்.
In whom there's no guile. How did he know that he was a guileless man?
அவனுக்குள் கபடம் ஒன்றும் இல்லை. அவன் கபடற்றவன் என்று அவர் எப்படி அறிந்தார்?
So it astonished this man.
ஆகவே அது அவனை வியக்க வைத்தது.
Being a real believer, he said, Rabbi, or a brother, preacher, teacher, when did you ever see me?
அவன் ஒரு உண்மையான விசுவாசியாயிருந்த காரணத்தால் தான், ரபி அல்லது சகோதரனே, பிரசங்கியாரே, போதகரே, நீர் எப்போது என்னை கண்டீர் என்று சொன்னான்.
See his questioning.
பாருங்கள், அவன் அவரையே கேள்வி கேட்கலானான்.
He said, Before Philip called you when you were under the tree, I saw you.
அவர் அதற்கு, பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னர் நீ அந்த மரத்தின் கீழ் இருந்தபோது நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார்.
He said, You're the Son of God. You're the King of Israel.
அவன் அதற்கு, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான்.
Jesus said, Because I told you this, now you believe me. Now you'll see greater things than this.
இயேசு அதற்கு, நான் இதை உனக்கு சொன்ன காரணத்தினால் நீ என்னை விசுவாசிக்கின்றாய், இப்பொழுது நீ இதிலும் பெரிதான காரியங்களை காண்பாய் என்றார்.
And that's the reason I believe that the church of the living God is going to see a greater thing than this.
அந்த காரணத்தினால் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது இதை காட்டிலும் பெரியதான காரியங்களை காணப்போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன்.
It's fixing to step right into it now, shortly. See, because they have believed it.
அதற்குள்ளாக அடி எடுத்து வைக்க இப்பொழுது ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது, ஏனென்றால் அவர்கள் அதை விசுவாசித்தார்கள்.
Those who have rejected it because of denominational barriers, I doubt whether they'll ever believe anything. See?
அதை வேண்டாம் என்று ஸ்தாபன கட்டுப்பாடுகளினால் தள்ளினவர்கள் எப்பொழுதாவது எதையாவது விசுவாசிப்பார்களா என்று நான் ஐயுறுகிறேன். புரிகின்றதா?
Things you'll either walk in light or be blind.
ஒன்று, நீங்கள் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் அல்லது குருடராக இருக்க வேண்டும்.
Light blinds or either shows a path.
வெளிச்சம் ஒன்று குருடாக்கும் அல்லது பாதையை காட்டும்.
Little birds I found at the Statue of Liberty.
சுதந்திர சிலையில் சின்ன பறவைகளை நான் கண்டிருக்கிறேன்.
Be sure to see that, Brother Toms, when you go up.
சகோதரன் டாம், நீங்கள் மேலே போகும்போது அதை காண மறக்க வேண்டாம்.
They'd beat their brains out against her. And I said, what was the matter?
அவைகள் அதில் தங்கள் தலைகளை மோதுகின்றன. என்ன விஷயம் என்றேன்.
Said, instead of following the light in the storm to safety, they tried to beat the light out to kill themselves.
புயல் நேரத்தில் பாதுகாப்பிற்காக அவைகள் செல்லும்போது வெளிச்சத்தை பின்தொடர்ந்து போவதற்கு பதிலாக அவைகள் வெளிச்சத்தை நோக்கி பறந்து போய் தங்களையே அவைகள் கொல்லுகின்றன.
That's the only thing happens when you beat against light, you kill yourself spiritually.
நீங்கள் வெளிச்சத்தை எதிர்த்து போகும் அந்த ஒரு காரியம் தான் சம்பவிக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்கள் உங்களையே கொன்று போடுகிறீர்கள்.
Just walk in the light as he is in the light. Then we'll have fellowship one with another.
அவர் வெளிச்சத்தில் இருக்கிறது போல நீங்களும் வெளிச்சத்திலே நடவுங்கள். அப்பொழுது நமக்கு ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உண்டாயிருக்கும்.
All churches will believe and go on and enjoy the blessings of God.
எல்லா சபைகளும் விசுவாசித்து தொடர்ந்து போய் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்.
Wouldn't that be wonderful?
அது அற்புதமா இல்லையா?
Look at the Samaritan woman when she came.
அந்த சமாரிய ஸ்திரீ வந்தபோது அவளை நோக்கி பாருங்கள்.
She was a Samaritan now, not a Jewish Samaritan.
அவள் ஒரு சமாரியால், ஒரு யூத ஸ்திரீ அல்ல, ஒரு சமாரியாளாய் இருந்தாள்.
And he said, bring me a drink, and the conversation went on. This is for the newcomers now.
அவர் அவளிடத்தில் தாகத்திற்கு தா என்று கேட்டார். இப்படியா சம்பாஷணை துவங்கினது? இது புதிதாய் வந்தவர்களுக்கு.
And conversation went on.
சம்பாஷணை துவங்கியது.
She didn't know him being no Messiah.
அவர்தான் மேசியா என்பதை எல்லாம் அறியாதவளாய் இருந்தால்.
He's just a man, a Jew.
அவர் வெறுமனே ஒரு மனிதன், ஒரு யூதன் என்று கூறினால்.
See how she said first? She said, well, it's not customary for you Jews to talk to a Samaritan woman like this.
அவள் முதலாவது எப்படி சொன்னாள் என்று பாருங்கள். ஏன் ஒரு சமாரிய ஸ்திரீயிடம் இந்த விதமாய் பேசுவது யூதர்களாகிய உங்களுடைய வழக்கம் இல்லையே என்றால்.
She said, we have no dealings with one another.
அதாவது அவள் நம்மிடையே ஒருவருக்கொருவர் தொடர்பே கிடையாது என்றால்.
He said, but if you knew who you were talking to, you'd ask me for a drink, and I'd bring you, give you water, you don't come here to draw.
அவர் அதற்கு, ஆனால் நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதை மட்டும் அறிந்திருந்தால் நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்டிருப்பாய். இனி நீ இங்கே வந்து எடுத்துக்கொண்டு போகாதபடியான தண்ணீரை நான் உனக்கு கொடுப்பேன் என்று
சொன்னார்.
அவள் அதற்கு, ஒரு நிமிடம் பொறுங்கள்.
She said, we worship in this mountain and you Jews worship at Jerusalem.
நாங்கள் இந்த மலையில் தொழுது கொள்கிறோம், யூதர்களாகிய நீங்களோ எருசலேமில் தொழுது கொள்கிறீர்கள் என்றால்.
Jesus said, but the hour is coming when you'll neither worship at Jerusalem or this mountain.
இயேசு அதற்கு, ஆனால் வேளையானது வந்து கொண்டிருக்கின்றது, அப்பொழுது நீங்கள் எருசலேமிலோ அல்லது இந்த மலையிலோ தேவனை ஆராதிக்க போவதில்லை.
But in the spirit, for God is a spirit and they that worship him must worship him in spirit and truth. See?
ஆனால் ஆவியில் தொழுது கொள்ள போகிறீர்கள், ஏனென்றால் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். புரிகின்றதா?
Well, he went on and carried the conversation till he found out where her trouble was.
சரி, அவர் அப்படியே தொடர்ந்து அவருடைய கோளாறு என்ன என்று கண்டறிய மட்டும் பேசிக் கொண்டே போனார்.
Well, you know where her trouble was? Anybody know what was married to the woman at the well?
என்ன அவருடைய கோளாறு எங்கிருந்தது தெரியுமா? அந்த கிணற்றண்டையில் கண்ட அந்த ஸ்திரீயிடம் இருந்த காரியம் என்னவென்று யாருக்காக தெரியுமா?
She had too many husbands, didn't she?
அவளுக்கு அநேக புருஷர்கள் இருந்தார்கள், இருந்தனர் அல்லவா?
So he said to her, go get your husband and come here.
ஆகவே அவர் அவளிடம், போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார்.
She said, I don't have any husband.
அவள் அதற்கு, எனக்கு புருஷன் இல்லை என்றார்.
So that's right, you've got five. And the one you're now living with is not yours.
அவர் அதற்கு, அது உண்மைதான், ஐந்து புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல என்றார்.
She said, sir, now watch her. Sir, I perceive that you are a prophet.
அவளை கவனியுங்கள், அவள், ஐயா நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன் என்றாள்.
If you run that Marjorie reading back, you'll find out, sir, in the original, I perceive that thou art that prophet.
நீங்கள் வேதாகமத்தின் ஓரக்குறிப்புகளை பார்ப்பீர்களானால் அதன் மூல வேதாகமத்தில், ஐயா நீ அந்த தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்றுள்ளது.
Remember in the Bible it keeps saying that prophet, are you that prophet? What prophet was it?
நினைவிருக்கட்டும், வேதத்தில் அந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டுள்ளது. நீர் அந்த தீர்க்கதரிசியோ? அது எந்த தீர்க்கதரிசி?
The one that Moses said would raise up.
எழுப்புவார் என்று மோசே சொல்லியிருந்த அவரை.
I perceive that you are a prophet.
நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன்.
Now we are taught and we know when the Messiah cometh, he'll do these things.
மேசியா வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்வார் என்று எங்களுக்கு போதிக்கப்பட்டிருப்பதினால் நாங்கள் அதை அறிந்துள்ளோம் என்றால்.
That was a sign of the Messiah, is that right?
அது ஒரு மேசியாவின் அடையாளம், சரியா?
To know what her trouble was.
அவளுடைய காரியம் என்னவென்று அறிந்து கொள்வது.
Said, we know when Messiah cometh, he'll tell us these things, but who are you?
மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார், ஆனால் நீர் யார் என்று கூறினால்.
He said, I'm he that speaks to you.
அவர் அதற்கு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார்.
She left her water pot, she ran into the city, I imagine just holding her heart and saying,
அவள் தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடி, நான் இப்படி யூகிக்கிறேன், அவள் தன்னுடைய இருதயத்தை கரத்தில் பிடித்தவளாய்,
holding her hands on her bosom, just jumping, saying, come see a man who told me the things that I did. Isn't this the very Messiah?
அவளுடைய நெஞ்சில் கரத்தை வைத்தவளாய் குதித்துக்கொண்டு, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனிதன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றால்.
Isn't that the very one that the Bible said that would come?
வருவார் என்று வேதம் கூறுகின்றதான அவர் இவரல்லவா?
It's a Jew sitting out there, just an ordinary man. Look like a carpenter.
அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தவர் ஒரு யூதன், ஒரு சாதாரண மனிதன், ஒரு தச்சனை போன்றுள்ளார்.
But he told me that I had five husbands and you all know that's the truth.
ஆனால் எனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் என்று சொன்னார், உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது உண்மை என்று.
This is got to be the Messiah.
இவர் மேசியாவாக இருக்க வேண்டும் என்றால்.
Is that right?
அது சரிதானே?
Now Jesus said a little while, a little space of time, the world won't see me no more.
இப்பொழுது இயேசு சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலத்திலே, ஒரு குறுகிய நேரம், உலகம் என்னை காணாது.
Yet you'll see me, for I'll be with you, even in you.
நீங்களோ என்னை காண்பீர்கள், ஏனென்றால் நான் உங்களுடனே, உங்களுக்குள்ளே நான் இருப்பேன்.
And the works that I do, shall you do also?
நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள்.
Even more than I've done here, shall you do? For I go unto the Father, return back in the form of the Spirit.
அதை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வீர்கள் ஏனென்றால் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன் ஆவியின் வழியில் நான் திரும்பி வருவேன் என்றார்
The sacrifice is paid. The royal seed died. The royal seed rose again.
பலியானது செலுத்தப்பட்டாயிற்று. ராஜரீக வித்து மரித்தது. ராஜரீக வித்து மறுபடியுமாக உயிர்த்தெழுந்தது.
Now the church stands justified by believing it.
இப்பொழுது அதை விசுவாசிப்பதனால் சபையானது நீதிமானாக்கப்பட்டது.
And the royal seed can come into these people and even make them joint heirs, sons and daughters of God.
ராஜரீக வித்தானது இந்த ஜனங்களுக்குள்ளாக வந்து அவர்களை தேவனுடைய உடன் சுதந்திரமாய் குமாரர்களும் குமார்த்திகளுமாய் ஆக்கக்கூடும்
Now to the rest of you out there it's not in this prayer line.
இப்பொழுது இந்த ஜப வரிசையில் இல்லாத உங்களுக்கு
I told him just give cards to the people that when I called him this morning.
இன்று காலையில் நான் அவனை அழைத்தபோது ஜனங்களுக்கு ஜப அட்டைகளை கொடு என்று தான் கூறியிருந்தேன்.
He came and said you're going to get us some cards daddy.
அவன் என்னை அழைத்து அப்பா நான் அங்கே போய் ஜப அட்டைகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீரா என்று சொன்னான்.
I said if there's as many as 10 people that's out of the tabernacle.
நான் அதற்கு இந்த ஜெபக்கூடாரத்தை சேர்ந்திராத ஒரு 10 பேர் இருந்தால் மட்டும் கொடு என்றேன்.
Now sometimes in the tabernacle I call and give them prayer cards.
இங்கே ஜெபக்கூடத்தில் சில சமயங்களில் நான் அவர்களை அழைத்து ஜெப அட்டைகள் கொடுத்துள்ளேன்.
You come back and say well he knew them they were from the tabernacle. He knew their condition. Sure.
நீங்கள் திரும்பி வந்து அவருக்கு அவர்களை தெரியும் அவர்கள் ஜெபக்கூடாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய நிலையை அவருக்கு தெரியும் என்கிறீர்கள் நிச்சயமாக.
Now I turn around I say just those out of the tabernacle.
அப்பொழுது நான் அப்படியே திரும்பி ஜெபக்கூடாரத்தை சார்ந்திராதவர்கள் மட்டும் வரவும் சரியா ஜெபக்கூடாரத்தை சாராதவர்கள் மட்டும் நீங்கள் மட்டும் தானே ஜெப வரிசையில் வர
வேண்டும்
ஓ எங்களுக்கு அவர்களை தெரியாது அவருடைய காரியங்கள் என்னவென்று எங்களுக்கு தெரியாது அவர் அதை குறித்து பொய்யாய் கூட சொல்லலாம் பாருங்கள்
Then I say, nobody come. Let the Holy Spirit just pick out those that's in here that's not from the tabernacle. Just sitting out there.
அப்பொழுது நான் யாரும் வரவேண்டாம் இந்த கூடாரத்தை சார்ந்திராதவளை இங்கிருந்து ஆவியானவரே பொறுக்கி எடுக்கட்டும் என்று சொல்வேன்.
Still, there's no way at all of getting a man to God unless he's predestinated to be a son of God.
தேவனுடைய குமாரனாகும்படியாக ஒரு மனிதன் முன்குறிக்கப்பட்டிருந்தால் ஒழிய ஒரு மனிதனை தேவனிடத்தில் கொண்டு வரதற்கு அங்கே ஒரு வழியும் இல்லை.
There's just no way of doing it.
அதை செய்வதற்கு அங்கே ஒரு வழியும் இல்லை.
Jesus said no man can come to me except my father draws him and that's the truth.
Amen.
இயேசு சொன்னார் என் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்றார். அது உண்மையாய் இருக்கிறது.
Everything he did there's something contrary.
அவர் செய்த எல்லா காரியங்களிலும் அங்கே ஏதோ முரண்பாடு இருந்தது.
He did this way it was supposed to be this way and this way is supposed to be back that way.
அவர் அதை இந்த விதமாக செய்திருந்தால் அது இப்படி இருக்க வேண்டும் என்கிறீர்கள் இந்த விதமாக அது செய்யப்பட்டால் அது அந்த விதமாக இருந்திருக்க வேண்டும் என்கிறீர்கள்
See, it's just unbelief.
பாருங்கள் அது வெறுமனே அவிசுவாசமே
But wisdom is justified by her children.
நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும்
So, you see. Now here, I'm trying to say to this congregation of people this.
உங்களுக்கு புரிகிறதா நான் இங்கே கூடி வந்திருக்கிற இந்த ஜனங்களிடத்தில்
That Jesus Christ was that royal seed.
இயேசு கிறிஸ்துவே அந்த ராஜரீக வித்து என்று கூறுகிறேன்
It's not us, it's him.
அது நாம் அல்ல அது அவரே
We are just heirs of that. But all things are ours.
நாம் அதன் உடன் சுதந்திரராக இருக்கிறோம் ஆனால் எல்லா காரியங்களும் நம்முடையதே
What if you'd stood there that day when Simon come up and nobody this is the first thing he ever done
சீமோன் பேதுரு அங்கே வந்தபோது அவர் அங்கே நின்று அந்த காரியத்தை பகுத்தறிதலை முதன்முறையாக செய்தபோது நீ அங்கே இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்
Now that'll be the first thing for these people if he does it. They've never seen it before.
அவர் அதை செய்வாரானால் இந்த ஜனங்களுக்கு அதுவே முதல் முறையாய் அவர்களுக்கு இதற்கு முன்னர் அவர்கள் அதை கண்டதே இல்லை
But when Simon come up an old fisherman, not enough education to sign his name to a piece of paper.
ஆனால் போதுமான கல்வி அறிவு இல்லாதவனாய் அவனுடைய சொந்த பெயரை கூட எழுத தெரியாத அந்த வயதான மீன்பிடிப்பவன் வந்தபோது
The Bible said he was ignorant. And unlearned it. And the conjunction. Both ignorant and unlearned.
அவன் படிப்பறிவு இல்லாதவனாயும் பேதமை உள்ளவனாயும் இருந்தான் என்று வேதம் கூறுகின்றது.
And then when he walked up and forced Jesus.
அவர் மேசியாவின் அடையாளத்தில் நடந்து வந்து.
Jesus said, your name is Simon. What do you think he thought?
உன்னுடைய பெயர் சீமோன் என்று இயேசு சொன்னார். அவன் என்ன நினைத்தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
What would you have thought if you'd been standing there?
நீங்கள் அங்கே நின்று கொண்டிருந்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் என்ன நினைத்திருப்பீர்கள்?
And your father's name is Jonas.
உன்னுடைய தகப்பனானின் பெயர் யோனா.
And from henceforth you'll be called Peter.
இனிமேல் நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய்.
What would you have thought?
என்ன உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் என்ன நினைத்திருப்பீர்கள்?
Was a man reading his mind?
அந்த மனிதன் மனோதத்துவ முறையில் அவனுடைய சிந்தையை அறிந்தாரா?
What you thought?
சரி, நீங்கள் எப்படியாய் நினைத்திருப்பீர்கள்?
Would you thought that's the sign of the Messiah?
அது மேசியாவின் அடையாளம் என்று நினைத்திருப்பீர்களா?
If that's the sign of the Messiah in one age, it's got to be the sign of Messiah second age, third age, fourth age. Every age has got to be the same because God cannot change.
ஒரு காலத்தில் அது மேசியாவின் அடையாளமாக இருந்திருக்குமே ஆனால் இரண்டாவது காலத்திலும் மூன்றாவது காலத்திலும் அல்லது நான்காவது காலத்திலும் அதே விதமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் மாற முடியாதவராய் இருக்கிறார்.
And how many knows Messiah was God?
மேசியா தான் தேவன் என்று எத்தனை பேர்கள் அறிவீர்கள்? நிச்சயமாக அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவரே, நிச்சயமாக.
சோ ஹி கேன்ட் சேஞ்ச், ஹி ஹஸ் டு பீ தி சேம்.
ஆகவே அவர் மாற மாட்டார், அவர் அதே விதமாகத்தான் இருக்க வேண்டும்.
That's the reason he had to witness the same thing to the Samaritans that he did to the Jews.
அதே காரணத்தினால்தான் யூதர்களிடத்தில் அவர் என்ன காரியத்தை செய்தாரோ அதே காரியத்தை அவர் சமாரியரிடத்திலும் செய்தார்.
Because the three nationalities of people are Ham, Shem, and Japheth's people, Jew, Gentile, and Samaritan.
ஏனென்றால் மூன்று தரப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். சேம், காம், யாபேத் என்பவர்களின் வாரிசுகளான யூதர், புறஜாதியார், சமாரியர் ஆவர்.
Now, you know it's the Holy Ghost. How many knows Peter had the keys to the kingdom?
இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கவனியுங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் பேதுருவினிடத்தில் இருக்கிறதை எத்தனை பேர் கவனித்தீர்கள்?
Do you notice he opened it at the day of Pentecost to the Jews?
அவர் யூதர்களுக்கு அதை பெந்தகோஸ்தே நாளன்று திறந்ததை நீங்கள் கவனித்தீர்களா?
Philip went out and preached to the Samaritans and baptized them in the name of Jesus Christ.
பிலிப்பு சமாரியரிடத்திற்கு போய் பிரசங்கித்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான்.
But the Holy Ghost hadn't come upon them yet.
ஆனால் அச்சமயத்தில் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாதவர்களாய் இருந்தார்கள்.
He had sent get Peter. Who laid his hands upon him and they received the Holy Ghost. Is that right?
அவர்கள் ஆள் அனுப்பி பேதுருவை அழைத்து அனுப்பி அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபிக்க அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அது சரிதானே?
And the house of Cornelius, the Gentiles received it.
புறஜாதியாராகிய கொர்நேலியுவின் வீட்டார்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள்.
That was all of it. And that on, Jesus opened all now. So there you are, see.
அதன் காரியம் எல்லாம் அவ்வளவுதான். அது முதற்கொண்டு இயேசுவானவர் இப்பொழுது அதை எல்லாருக்குமாக திறந்து வைத்தார். ஆக அங்கேதான் காரியம் இருக்கின்றது. புரிகின்றதா?
He had to open.
அவர் அதை திறக்க வேண்டியதா இருந்தது.
God has ways of doing things.
காரியங்களை செய்ய தேவனுக்கு வழிகள் உண்டு.
Now, this morning, if this one who gave the promise to the seed, and if the seed is sitting here,
இப்பொழுது இக்காலையில் வாக்குத்தத்தை வித்துக்களுக்கு கொடுத்த இவரும் வித்துக்களும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால்,
I want to believe every one of you are.
நீங்கள் ஒவ்வொருவரும் வித்துக்கள் என்று நான் நம்ப விரும்புகிறேன்.
If the seed is sitting here, surely the seed will see the promise.
வித்துக்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்குமானால் நிச்சயமாக வித்துக்கள் வாக்குத்தத்தை காணும்.
Now each one of these people standing here has raised up their hands. They've never even been in the meetings before.
இப்பொழுது இங்கே தங்கள் கைகளை உயர்த்தவாறு நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஜனங்களில் ஒவ்வொருவரும் இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வந்ததே கிடையாது.
They're strangers to me. I don't know one of them.
அவர்கள் எனக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவரை கூட எனக்கு தெரியாது.
They just come in here a few minutes ago. Billy gave them a prayer card and here they are standing here.
அவர்கள் வெறுமனே இங்கே வந்தார்கள். சில நிமிடங்களுக்கு முன்னதான் பில்லி அவர்களுக்கு ஜெப அட்டைகளை கொடுத்தான். இதோ அவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள்.
There's a lot of you out there raised up your hands that you didn't have prayer cards and you were still strangers here. That don't have anything to do with it.
ஜப அட்டைகள் கிடைக்கவில்லை என்று அதிகமான பேர்கள் கைகளை உயர்த்தி இருக்கிறீர்கள். நீங்களும் கூட இந்த இடத்திற்கு புதிதாக வந்திருக்கிறீர்கள். அதற்கும் இதற்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை.
You just believe that you're heir of that promise.
அந்த வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் ஒரு சுதந்திரவாளி என்று விசுவாசியுங்கள்.
You just believe that by his stripes you were healed and believe that with all your heart and watch him.
அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று மாத்திரம் விசுவாசியுங்கள். அதை உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசித்து அவரை கவனியுங்கள்.
The only thing this gift is just submitting yourself to him.
இந்த வரத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் முற்றிலுமாய் உங்களை அவரிடம் ஒப்புவியுங்கள்.
I don't say nothing, he does the same.
நான் ஒன்றையும் சொல்வதில்லை, அவர்தான் பேசுகிறவர்.
And if it's his spirit of prophecy,
The prophet always had, "Thus saith the Lord."
அது அவருடைய தீர்க்கதரிசியின் ஆவியாய் இருக்குமாயின் தீர்க்கதரிசிகள் எப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதை உடையவர்களாய் இருக்கிறார்கள்.
It is always right.
அதெல்லாம் சரியாய்தான் இருந்தது.
No question of doctrine, because it'll have to line with the Bible if it's God.
அங்கே உபதேசங்களுக்கு இடமில்லை. ஏனென்றால் அது தேவனுடையதாய் இருந்தால் அது வேதத்தோடு தொக்கி நிற்க வேண்டும்.
God can't say something and go back on it and twist it around. It has to be the same thing all the time.
தேவன் ஏதோ காரியத்தை சொல்லிவிட்டு பின்னர் பின்னிட்டு போய் அதை அப்படியே மாற்றிக்கொள்ள மாட்டார். எல்லா நேரத்திலும் அது ஒரே மாதிரியாய் மாறாமல் இருக்க வேண்டும்.
Now you out there, you believe with all that's in you, you believe.
இப்பொழுது அங்கே வெளியே இருக்கிறவர்கள் உங்களிடத்திலுள்ள எல்லாவற்றோடும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசியுங்கள்.
I don't move around anymore. Just sit real still now, everybody.
இனி இங்கேயுமா அங்கேயுமாக அசையாமல் இருங்கள். எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்திருங்கள். உங்களால் எவ்வளவு கூடுமோ அந்த அளவிற்கு மெதுவாகவும் சத்தம் இல்லாமலும்
இருங்கள்.
இக்காலையில் இங்கே நின்று கொண்டிருப்பவர்களில் முதல் ஆளாக ஒரு ஆணா இருக்கிறது.
Now we're going to take this scripture.
இப்பொழுது நாம் இந்த வேத வார்த்தைகளை எடுக்க போகிறோம்.
Now do you see where I'm standing? How many can understand that?
இப்பொழுது நான் எங்கே நிற்கிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறதா? எத்தனை பேரால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றது?
Here's men and women stand here that I've never laid eyes on in my life.
இங்கே ஆண்களும் பெண்களும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். என் ஜீவிதத்திலேயே இவர்களை நான் கண்டதில்லை.
They've never even been in a meeting.
இந்த கூட்டங்களுக்கு கூட வந்தது கிடையாது.
And you see where they're standing. They don't know what's going to happen. I don't know what's going to happen.
அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். என்ன சம்பவிக்க போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. என்ன சம்பவிக்க போகிறது என்று எனக்கு தெரியாது.
But God promised it.
ஆனால் தேவன் இதை வாக்களித்திருக்கிறார்.
Abraham didn't know what was going to happen when he took the knife out to kill Isaac.
ஈசாக்கை கொல்லும்படி ஆபிரகாம் கத்தியை எடுத்தபோது என்ன சம்பவிக்க போகிறது என்று அறியாதிருந்தான்.
But God promised him. That settled it.
ஆனால் தேவன் அவனுக்கு வாக்களித்திருந்தார். அது போதுமானதாய் காரியத்தை முடித்தது.
He received him as one from the dead, knowing he's able to raise him up from the dead.
மரணத்திலிருந்து அவனை எழுப்ப அவரால் கூடும் என்று அறிந்திருந்தபடியினால் மரித்தோரில் இருந்து பெற்றுக் கொண்டது போன்று ஆபிரகாம் அவனை பெற்றுக் கொண்டான்.
Is that right? So that settles it.
அது சரிதானே. ஆகவே அது காரியத்தை முடித்தது.
Here stands a man by me. I've never seen him. Know nothing about him.
இப்பொழுது இங்கே ஒரு மனிதன் என் அருகாமையில் நிற்கிறான். அவனை நான் கண்டதில்லை. அவனை குறித்தும் ஒன்றும் நான் அறியேன்.
We're strangers to one another. We do not know each other.
நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர். நாங்கள் ஒருவரை ஒருவர் அறியோம்.
God knows both of us.
தேவன் எங்கள் இருவரையும் அறிவார்.
Now by divine gift, if I can just by gift, now those gifts are born in you. God predestined it before the foundation of the world. How many knows that?
இப்பொழுது ஒரு தெய்வீக வரத்தை கொண்டு இந்த வரங்கள் எனக்குள்ளாக பிறந்திருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்பாக தேவன் முன்குறித்திருந்தார். எத்தனை பேருக்கு அது தெரியும்?
So it wouldn't be anything I'd had to take the gift. God just chose that. I never chose that. He chose that.
ஆகவே அது ஏதோ நானாகவே அதை எடுக்கின்றது என்பதில்லை. தேவன் அதை தெரிந்து கொண்டார். நான் அதை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் அதை தெரிந்து கொண்டார்.
Like the prophets of the Old Testament and the different people, they were predestinated to do it.
புரிகின்றதா? பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் இன்னும் வித்தியாசப்பட்ட ஜனங்களைப் போன்று அவர்கள் இதை செய்ய அதை செய்ய முன்குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
Now, if the man is sick, I couldn't heal him.
இந்த மனிதன் வியாதியா இருந்தால் என்னால் அவனை சுகப்படுத்த முடியாது.
If the man's in need, it would depend on what he needed, whether I could help him or not.
இந்த மனிதனுக்கு ஏதாவது தேவை இருக்குமானால் என்னால் உதவி செய்ய முடியுமா முடியாதா என்பது என்ன தேவை என்பதை பொறுத்திருக்கின்றது.
Might be if it was something other like a little something I could help him to, I'd be glad to do it.
ஒரு கால அது ஏதோ என்னால் உதவி செய்யக்கூடிய காரியமா இருக்குமேயானால் ஏன் நான் சந்தோஷத்தோடு அதை செய்வேன்?
Maybe he's got a temper.
ஒருவேளை அவன் கோபத்தன்மை உடையவனாய் இருக்கலாம்.
Maybe he's not even a Christian.
ஒரு கால அவன் ஒரு கிறிஸ்தவன் அல்லாதவனாய் இருக்கலாம்.
Maybe he is a Christian.
ஒரு கால அவன் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கலாம்.
Maybe he's an imposter. I don't know.
ஒரு கால அவன் பாவனை செய்து கொண்டு இங்கே நிற்கலாம். எனக்கு தெரியாது.
What if he's just a sneak attack? One has slipped in to come up here and just making himself out like something.
பதுங்கி எதிர்ப்பவன் போன்று மெதுவாக உள்ளே நுழைந்து இங்கே வந்து வியாதி உள்ளவனாய் நடிக்கலாம்.
Watch what happens. Just see what takes place.
என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள், என்ன நடைபெறுகிறது என்று காணுங்கள். புரிகின்றதா? எனக்கு தெரியாது.
But see, you stand here, then you can stand perfectly, knowing that God made a promise. God keeps His promise.
ஆனால் பாருங்கள், நீங்கள் இங்கே நில்லுங்கள். தேவன் ஒரு வாக்குத்தத்தை பண்ணியிருந்தால், தேவன் அதை காத்துக்கொள்வார் என்று அறிந்திருந்தபடியினால் நீங்கள் பரிபூர்ணமாய் நிற்கலாம். புரிகின்றதா?
Now, if God keeps His promise between right here now to these people, how many out there is going to sit out there, and with all your heart, you're going to believe it?
இப்பொழுது இங்கே இருக்கின்ற இந்த ஜனங்களிடத்தில் தேவன் தம்முடைய வாக்கை காத்துக்கொண்டால், இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற உங்களில் எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்தோடு அதை விசுவாசிக்கப் போகிறீர்கள்?
All your heart, you go believe, and you just believe. Now, let's take a scripture.
விசுவாசிக்கப் போகிறீர்கள், அப்படியானால் விசுவாசியுங்கள். இப்பொழுது நாம் ஒரு வேத பகுதியை எடுத்து பார்ப்போம்.
Now, Simon Peter came to the Lord Jesus.
சீமோன் பேதுரு கர்த்தராகிய இயேசுவிடத்திற்கு வந்தான்.
And upon arriving at the Lord Jesus told him who he was. And told him things about his life.
கர்த்தராகிய இயேசுவண்டே வந்த மாத்திரத்தில் கர்த்தராகிய இயேசுவானவர் அவன் யார் என்றும் அவனுடைய ஜீவத்தில் நடந்த காரியங்களை அவனுக்கு சொன்னார்.
Well, the same Jesus lives today.
அதே இயேசுவானவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார்.
Do you believe he raised from the dead?
அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Do you believe that Messiah spirit lives right in the church today the same as it always did?
மேசியாவின் ஆவியானது சபையில் எப்பொழுதும் இருந்தது போன்று இன்றைக்கும் ஜீவிக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சரி.
Now you in the audience that doesn't have a prayer card, you look this way and say, Lord.
கூட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற உங்களை ஜெப அட்டை இல்லாமல் இல்லாதவர்கள் இந்த பக்கமாக பார்த்து இப்படி சொல்லுங்கள், கர்த்தாவே.
Of course, there's no prayer cards in the audience. I've got them all standing here.
கூட்டத்தாரிடையே ஜெப அட்டைகள் இல்லை என்பது உண்மை, ஆனால் இருக்கின்றவர்களை எல்லாம் இங்கே நிற்க சொல்லியிருக்கிறேன்.
You in the audience say, Lord, you touch me.
கூட்டத்தில் உள்ளவர்களே, கர்த்தாவே நீர் என்னை தொடும் என்று கூறுங்கள்.
Find out what happens.
என்ன சம்பவிக்கிறது என்று கண்டறியுங்கள்.
Now, sir, if there was a way in the world of helping you, I'd do it.
இப்பொழுது ஐயா, உங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக இந்த உலகத்தில் ஏதாவது வழி இருக்குமானால் நான் அதை செய்வேன்.
See, we're just strangers here, and I meet you for my first time.
பாருங்கள், நாங்கள் ஒருவரை ஒருவர் அறியாதவர்களாக இருக்கிறோம். முதல் தடவையாக நான் உங்களை சந்திக்கிறேன்.
But I'm responsible as a minister to tell the truth and to be a witness of Jesus Christ.
ஆனால் நான் ஒரு ஊழியக்காரன் என்ற முறையில் உங்களிடத்தில் உண்மையை சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டியவனாக இருக்கிறேன்.
And now, I don't want you to tell me anything. I just want you to answer me whether it's truth or not. And then let him do it.
நீ எந்த காரியத்தையும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை. நான் சொல்கிறது உண்மையா பொய்யா என்று மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அப்படியானால் அவர் அதை செய்யட்டும்.
And if he will perform the same way here at the platform through this body that he did through the Jesus body, that's God in Christ.
இயேசுவின் சரீரத்தின் மூலமாக அது கிறிஸ்துவில் தேவன். அவர் கிரியை செய்தது போன்று இந்த மேடையின் மேல் அதே விதமாக இந்த என் சரீரத்தின் மூலமாக கிரியை செய்வாரானால்,
Jesus said, I do nothing till the Father which is in me shows me.
இயேசு சொன்னார், எனக்குள்ளாக இருக்கும் என் பிதாவானவர் காட்டாமல் நான் ஒன்றையும் செய்கிறதில்லை.
He tells me what to do.
நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார் என்று.
So it wasn't Jesus that told the woman, it's the Father in him told the woman.
ஆக அந்த ஸ்திரீக்கு சொன்னது இயேசு அல்ல, அவருக்குள்ளாக இருக்கின்ற பிதாவானவரே அதை ஸ்திரீக்கு சொன்னார்.
It wasn't Jesus that knew who Simon Peter was.
சீமோன் பேதுரு யார் என்று அறிந்திருந்தது இயேசுவானவர் அல்ல.
It was the Father that dwelt in him knew who Simon Peter was.
அவருக்குள் வாசமாயிருந்த பிதாவானவரே சீமோன் பேதுரு யார் என்று அறிவார். அதுதான் காரியம்.
I can tell you now you're a Christian. That's because you have a welcome spirit vibrating warmly.
நீர் ஒரு கிறிஸ்துவன் என்று என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் வரவேற்கும் ஆவியானது உனக்குள் துடித்துக் கொண்டிருக்கிறது. அவன் ஒரு விசுவாசி, அவன் ஒரு கிறிஸ்தவன்.
And you're suffering from a nervous condition which gives you a stomach trouble.
நீ ஒரு நரம்பு வியாதியால் கஷ்டப்படுகிறாய், அதன் காரணமாக உனக்கு வயிற்று கோளாறு ஏற்படுகிறது.
Is that right?
அது சரிதானே?
How did I know that?
புரிகின்றதா? இப்பொழுது சரியாக அப்படித்தான் எனக்கு. அது எப்படி தெரியும்?
How in the world would I ever know that? We've never seen one another before.
என்னால் இந்த உலகத்தில் எப்படி அதை அறிந்திருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் நாம் கண்டதே கிடையாது.
That's true, isn't it? Maybe you'll tell you something else about yourself.
அது உண்மை இல்லையா? ஒருகால் உன்னை பற்றி இன்னும் வேறு ஏதாவது காரியத்தை சொல்லலாம்.
Well, I'll tell you. Here's something. I see a woman by you. She's with you. It's your wife. She's also needing some help too.
இதோ காரியம் இருக்கின்றது. நான் உனக்கு சொல்கிறேன், உன்னோடு கூட ஒரு ஸ்திரீ இருக்கிறதை காண்கிறேன். அது உன்னுடைய மனைவி. அவளுக்கும் கூட ஏதோ உதவி தேவையா இருக்கிறது. அது சரிதானே? ஆம் ஐயா. உன்னுடைய மனைவிக்கு உள்ள கோளாறு என்னவென்று தேவனால் என்னிடத்தில் கூற முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அவரால் முடியும் என்று எனக்கு தெரியும். சரி ஐயா, அவளுக்கு இருதய நோய் இருக்கிறது, சிக்கல்கள்.
That's right, isn't it?
ஆம் ஐயா, அது சரிதானே இல்லையா?
Nervous also.
அது உண்மை. நரம்பு வியாதியும் கூட.
Yes, sir. You're not from this city. You go back this way when you go home. Going to Cincinnati. That's right. You're in Cincinnati, Ohio.
ஆம் ஐயா, நீ இந்த பட்டணத்தை சேர்ந்தவன் அல்ல. வீட்டுக்கு போகும்போது நீ இந்த வழியாய் போவாய், சின்சினாட்டிக்கு. அது சரி, ஒகையோவில் உள்ள சின்சினாட்டை சேர்ந்தவர்.
Your name is Milliken.
ஆம் ஐயா, உன்னுடைய பெயர் மில்லிகன்.
Return, go back home, get well. The Lord will bless you and you'll be healed. You and your wife, God bless you.
திரும்பி வீட்டுக்கு போய் சுகமடையுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சொஸ்தமாவாய். நீயும் உன்னுடைய மனைவியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
Come, sir. Hallelujah. You believe? Now just have faith, don't doubt.
வாருங்கள் ஐயா, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்போது விசுவாசமாயிருங்கள், சந்தேகப்படாதேயுங்கள். இப்பொழுது பயபக்தியாயிருங்கள். யாவரும் உண்மையான பயபக்தியோடும் அமைதியோடும் இருங்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு மென்மையானவர். எத்தனை பேருக்கு அது தெரியும்?
Just real timid, Holy Spirit. Just any little interruption bothers him.
பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலேயே மென்மையானவர். பாருங்கள், ஒரு சிறு அமைதியின்மை கூட அவருக்கு தொந்தரவாயிருக்கும்.
According to the doctors, you must die right away with a heart trouble.
நீ ஒரு இருதய நோயால் வைத்தியர்களை பொறுத்த மட்டில் நீ இப்பொழுதே மரிக்க வேண்டும்.
Yes, that's right.
அது சரி.
Come here from Chicago. Mr. Mosley.
திரு மோஸ்லி அவர்களே, நீர் சிகாகோவில் இருந்து இங்கே வந்திருக்கிறீர்.
Your first name is Theodore.
உன்னுடைய முதல் பெயர் தியோடோர்.
You believe God?
நீர் தேவனை விசுவாசிக்கிறீரா?
Yes. Then go home and live. In the name of Jesus Christ, be well.
அப்படியானால் வீட்டிற்கு போய் ஜீவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சுகம் பெற்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக.
You believe God?
நீ தேவனை விசுவாசிக்கிறாயா?
You suffer with a condition of your legs.
உன்னுடைய காலில் ஏதோ நிலைமையில் கஷ்டப்படுகிறாய்.
You're from out of town too.
நீயும் கூட வெளிப்பட்டணத்திலிருந்து வந்திருக்கின்றாய்.
You're from Owensboro, Kentucky.
நீ கென்டக்கியில் உள்ள ஓவன்ஸ்பரோவிலிருந்து வந்திருக்கின்றாய்.
Your name's Miss Lamb.
உன்னுடைய பெயர் திருமதி லாம்ப்.
Go back home and get well.
வீட்டிற்கு திரும்பி போய் சுகம் பெறுவாயாக.
The lady sitting right there also from Owensboro. Got an abscess on your breast here. Supposed to be operated on tomorrow.
நேராக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஸ்திரீயும் மான்ஸ்பரோவில் இருந்து வந்திருக்கிறார். உன்னுடைய மார்பிட்கு கீழாக ஒரு கட்டி இருக்கிறது. நாளைக்கு அதை ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருந்தது.
Go believe and live.
போ, விசுவாசி, ஜீவி.
You believe, sir?
ஐயா, நீ விசுவாசிக்கிறாயா?
We're strangers to one another.
நாம் ஒருவருக்கொருவர் அன்னியர்களா இருக்கிறோம்.
Name's Mr. Gilmore. That's right.
உன்னுடைய பெயர் கில்ராய். அது சரி.
You come from Anderson, Indiana, where the great Church of God movement is. That's right.
நீர் இந்தியானாவை சேர்ந்த ஆண்டர்சன்ல இருந்து வந்திருக்கிறீர். அங்கே அந்த மகத்தான சர்ச் ஆஃப் காட் இயக்கம் இருக்கிறது. அது சரி.
You're standing here for your partial afflicted daughter.
ஒரு பகுதி பாதிக்கப்பட்டுள்ள உன் மகளுக்காக நீ இங்கே நின்று கொண்டிருக்கின்றாய்.
She's partially paralyzed.
ஒரு பகுதி பாரிசவாயால் பாதிக்கப்பட்டுள்ளாள்.
You believe and go home and find her the way you believe.
நீ விசுவாசிக்கிறாயா? அப்படியானால் நீ வீட்டிற்கு போ. நீ விசுவாசிக்கின்றபடியால் அவளை காண்பாய். சரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசம் உள்ளவனாய் இரு, அதை நம்பு.
You believe with all your heart, sir?
ஐயா, நீர் உம் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீரா?
You're from Indianapolis.
நீ இந்தியானா போலீஸில் இருந்து வருகிறாய்.
You're a minister for the gospel.
அது சரி, நீ ஒரு சுவிசேஷ ஊழியன்.
That's your wife. She's suffering also.
அது உன்னுடைய மனைவி, அவளும் கூட பாதிக்கப்பட்டுள்ளாள்.
She's got esophagus trouble. In the esophagus.
அவளுக்கு உணவு குழாயில் தொந்தரவு.
The doctor's heart trouble. A little nervous.
அவளுக்கு இருதய நோய், சற்று நரம்பு வியாதி.
I see she's deaf in her ear.
அவள் செவிடு என்று நான் காண்கிறேன்.
Thou deaf spirit, in the name of Jesus Christ, I charge thee by the living God, come out of the woman.
இங்கே வா, உமக்கு நன்றி. செவிட்டு ஆவியே, ஜீவிக்கின்ற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஸ்திரீயை விட்டு வெளியே வா.
Now you hear me all right now?
இப்பொழுது நான் சொல்கிறது நன்றாய் கேட்கிறதா?
You both go home and be well.
நீங்கள் இருவரும் வீட்டிற்கு போய் சுகமாயிருங்கள்.
Run back to your home. You hear me? You're well. You'll be okay.
நீ உன் வீட்டுக்கு போகலாம். நான் சொல்கிறது கேட்கின்றதா? நீ சுகமா இருக்கின்றாய், எல்லாம் சரியாகிவிடும்.
You believe with all your heart? Just have faith in God. Believe.
நீ உன் முழு மனதோடு விசுவாசிக்கிறாயா? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் விசுவாசி.
Arthritis and stuff is off a bad thing. You believe God will make you well?
பழைய மூட்டு வலி போன்ற காரியங்கள் உண்மையாக மோசமானது. தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா?
Walk right down to there, go home, praise his name and say, thank you, dear Lord Jesus.
அப்படியானால் அது மட்டுமாய் நேராக நடந்து வீட்டுக்கு போய் அன்புள்ள கர்த்தராகிய இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதியுங்கள்.
Reason I caught that so quick, this woman had the same thing, arthritis.
உம்மை அவ்வளவு சீக்கிரத்தில் பிடித்ததற்கு காரணம், இந்த ஸ்திரீக்கும் அதே மூட்டு வலி, arthritis.
Does you believe that God will make you well?
தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? சரி ஐயா, அப்படியானால் அது மட்டுமாய் நேராக நடந்து போய் இயேசு கிறிஸ்துவே, உமக்கு நன்றி என்று சொல்லிக் கொண்டு உன் வீட்டிற்கு போ.
All right, sister, just turn and go back and believe. You're stiff in your knees, you're in your heart trouble and so forth. Just turn and go back home. Say,
சரி சகோதரியே, அப்படியே திரும்பி வீட்டிற்கு போய், உன்னுடைய திருப்ப முடியாத தொடை, உன்னுடைய இருதய நோய் போன்றவைகள் நீங்கிவிட்டது, விசுவாசி.
Thank you, Lord Jesus, and get well. Believe with all that's in you.
இயேசு கிறிஸ்துவே, நன்றி என்று சொல்லி சுகத்தை பெற்றுக்கொள், உன் முழு இருதயத்தோடும் விசுவாசி.
You believe? How about out there, some of you people? You believe?
நீ விசுவாசிக்கின்றாயா? அங்கே இருக்கின்ற நீங்கள், உங்களை குறித்தென்ன, நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா?
Little lady sitting there black-headed having epilepsy. You believe that God will make you well?
அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் ஸ்திரீ, கருத்த தலைமயிர், காக்காய் வலியுள்ளவள், கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா?
You accept it? All right, if you will, he'll do it.
நீ அதை ஏற்றுக்கொள்வாயா? சரி, நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால் அவர் அதை செய்வார்.
Here sits a preacher sitting here, wanting a closer walk with God, aren't you, sir?
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு பிரசங்கியார், தேவனோடு நெருங்கி நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் அல்லவா?
You believe God will do it for you?
தேவன் அதை உனக்கு செய்வார் என்று நீ விசுவாசிக்கிறாயா?
Raise up your hand and say, I accept it.
உன்னுடைய கரத்தை உயர்த்தி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள்.
This lady saying you throw her hand down, she's got spiritual trouble she's thinking about. That's right.
இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கும் இந்த ஸ்திரீ தன்னுடைய கரத்தை கீழே, அவளுக்கு ஆவிக்குரிய பிரகாரமான தொந்தரவு இருக்கின்றது, அதை குறித்து அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள், அது உண்மை.
Here's a little lady here wondering if she's going to have her baby. That's right.
இங்கே ஒரு சிறு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு தனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா என்று வேந்து கொண்டிருக்கிறாள், அது உண்மை.
You've been in one of my meetings. I promised you by God a baby, didn't I?
நீ என்னுடைய கூட்டங்கள் ஒன்றிற்கு வந்தபோது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று தேவனால் நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், நான் சொல்லவில்லையா?
All right, then go home and have it. Don't worry about it anymore.
சரி, அப்படியானால் வீட்டுக்கு போய் அதை பெற்றுக்கொள், இனி அதை குறித்து கவலைப்படாதே.
You believe with all your heart, all of you?
நீங்கள் யாவரும் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கின்றீர்களா?
Every one of you believe?
நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கின்றீர்களா?
The seed of Abraham shall possess the gate of the enemy.
Abraham-in சந்ததி தன் பகைஞனின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளும்.
Are you the seed of Abraham by Jesus Christ? Raise up your hands if you are.
இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீ ஒரு ஆபிரகாமின் சந்ததியா? அப்படியானால் உன் கரத்தை உயர்த்து.
Then lay your hands on your neighbor,
on your neighbor, on one another. Lay your hands on one another.
பின்னர் உன் கரத்தை உன் பக்கத்தில் இருப்பவர் மேல் வையுங்கள். உன் கரத்தை ஒருவர் மேல் ஒருவர் வையுங்கள்.
Possess the gate now. It's yours. It belongs to you.
வாசலை இப்போது சுதந்திரியுங்கள். அது உங்களுடையது. அது உங்களுக்கு சொந்தமானது.
Prayer and faith shall save the sick. God shall raise them up.
விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவனை எழுப்புவார்.
I pray in your own way.
சரி, உங்களுடைய பாணியில் ஜெபியுங்கள்.
Pray the way you do at your church.
உங்கள் சபையில் நீங்கள் ஜெபிக்கிற விதமாக ஜெபியுங்கள்.
Pray for the people that's with you now.
உங்களோடு இருக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள்.
Put your hands on one another and pray.
ஒருவர் மேல் ஒருவர் கரத்தை வைத்து ஜெபியுங்கள்.
Lord Jesus, we come in that great almighty name of the royal seed.
கர்த்தராகிய இயேசுவே, அந்த மகத்தான ராஜரீக வித்தின்,
the seed of Abraham who was promised him on the mountain, or you provided a lamb.
ஆபிரகாமின் வித்தின் மகத்தான நாமத்தினால் வருகிறோம். மலையில் நீர் அவனுக்கு வாக்களித்த போது ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தீர்.
And put that lamb in the wilderness.
அந்த வனாந்திரத்தில் நீர் ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே இருக்கும்படி வைத்தீர்.
A mysterious thing, is same as you did those squirrels yesterday.
நேற்றைய தினம் அந்த அணில்களை செய்தது போன்று ஒரு அதிசயமான காரியத்தை செய்தீர்.
I pray, O Lord God, that you send power of faith.
ஓ தேவனாகிய கர்த்தாவே, நீர் வல்லமையை ஒரு விசுவாசத்தை அனுப்பி.
Let every seed, I know they will, Lord, because you said the seed of Abraham.
ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்யும். அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்று நான் அறிவேன் கர்த்தாவே, ஏனென்றால் நீர் ஆபிரகாமின் சந்ததி என்று
சொல்லியிருக்கிறீர்.
இங்கே யாராவது அப்படிப்பட்ட சந்ததியாய் இல்லாமல் இருந்து அந்த சந்ததி போன்று பாவனை செய்து கொண்டு இருப்பார்களேயானால்,
forgive them for their intending or pretending.
அவர்களுடைய பாவனைக்காக அவர்களை மன்னியும்.
And may the Holy Ghost just now set their soul afire with living faith.
பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய ஆத்துமாவை ஜீவிக்கின்ற விசுவாசத்தினால் கொழுந்துவிட்டு எரிய செய்வாராக.
Let the Holy Ghost sway into every heart and heal everybody here.
பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு இருதயத்தின் மேலும் அசைவாடி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவாராக.
They got their hands on one another.
அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கரத்தை வைத்திருக்கிறார்கள்.
The royal seed said, these signs shall follow them that believe.
ராஜரீக வித்து இந்த விதமாய் கூறியுள்ளார், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும்.
If they lay hands on the sick, they shall recover.
அவர்கள் வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள் என்று.
And the one who made the promise is present right now showing himself that he's here.
இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். அவர் இருக்கிறார் என்பதை காட்டிக்கொண்டிருக்கிறார்.
There's the seed with their hands on one another.
ஒருவர் மேல் ஒருவர் கைகளை வைத்தவர்களாய் அங்கே அந்த வித்துக்கள் இருக்கின்றன.
These signs shall follow them that believe.
விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும்.
May the Holy Spirit surge through every one of their hands.
பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களுடைய கரங்களுக்குள்ளாக பாய்ந்து
into the hearts of the people, into the bodies, and heal everyone that's in divine presence.
ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளும் அவர்களுடைய சரீரங்களுக்குள்ளும் பாய்ந்து சென்று இந்த தெய்வீக சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவாராக. இதை அழியும் கர்த்தாவே.
I rebuke the devil.
நான் பிசாசை கடிந்து கொள்கிறேன்.
I rebuke all unbelief.
நான் எல்லா அவிசுவாசத்தையும் கடிந்து
கொள்கிறேன்.
நான் எல்லா அசுத்த ஆவியையும் கடிந்து
கொள்கிறேன்.
எல்லா போலிகளையும் நான் கடிந்து கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் நான் கடிந்து
கொள்கிறேன்.
பரிசுத்த ஆவியானவர் தாமே இப்பொழுது இந்த ஜனங்களுடைய இருதயத்தில் அவருடைய ஸ்தானத்தை விசுவாசத்தின் மூலமாக எடுத்துக் கொள்வாராக.
May every sickness and every disease, every affliction leave the people in the name of Jesus Christ. Amen.
எல்லா சுகவீனமும் எல்லா வியாதியும் எல்லா துன்பங்களும் ஜனங்களை விட்டு நீங்குவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.
Now, seed of Abraham, you are the royal lineage. You are the promise.
ஆபிரகாமின் சந்ததியே, ராஜ பரம்பரையை சேர்ந்தவர்களே, நீங்களே வாக்குத்தத்தமாக இருக்கிறீர்கள்.
By the grace and help of God, how many of you can raise your hand and say, I have received what I asked for?
தேவனுடைய கிருபையினாலும் உதவியினாலும் உங்களில் எத்தனை பேரால் கைகளை உயர்த்தி நான் கேட்டதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்ல முடியும்?
That's what the promise is for.
உங்களுக்கு நன்றி, அதுதான் காரியம், அதற்காக தான் வாக்குத்தத்தமானது இருக்கிறது.
That's what the promise is given for, that you might be an heir of all things through Jesus Christ who saved you.
அதற்காக தான் வாக்குத்தத்தமானது கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களை ரட்சித்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் எல்லா காரியங்களுக்கும் சுதந்திரவாளி ஆனீர்கள்.
He saved you from sin.
அவர் பாவத்திலிருந்து உங்களை ரட்சித்தார்.
He saved you from sickness.
சுகவீனத்திலிருந்து உங்களை ரட்சித்தார்.
He saved you from death. He saved you from hell.
அவர் மரணத்திலிருந்து உங்களை ரட்சித்தார். அவர் உங்களை பாதாளத்திலிருந்து ரட்சித்தார்.
He saved you from the grave.
அவர் உன்னை பிரேத குழியிலிருந்து ரட்சித்தார்.
You say, Brother Branham, but we all go into the grave, but the grave can't hold us.
நீங்கள் சகோதரர் பிரணாம், நாம் எல்லோரும் தான் பிரேத குழிக்கு போக போகிறோம் என்று சொல்லலாம். ஆனால் பிரேத குழியினால் உங்களை அப்படியே பற்றிக் கொள்ள முடியாது.
He went to it also, but it couldn't hold him.
அவரும் கூட அங்கே போனார், ஆனால் அதனால் அவரை பிடித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை.
Certainly he can't hold him.
அதனால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை.
But Brother Branham, I'm so tempted.
சரி சகோதரர் பிரணாம், நான் அவ்வளவாய் சோதிக்கப்படுகிறேன்.
He was too.
அவரும் கூட சோதிக்கப்பட்டார்.
But he saved you from temptation.
ஆனால் அவர் உன்னை சோதனைகளின்றி ரட்சித்தார்.
Lead us not into temptation, but deliver us from the evil.
எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
He did it. It's all yours.
பாருங்கள், அவர் அதை செய்தார். அவை யாவும் உங்களுடையவைகளே.
Everything is yours through Jesus Christ.
இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லா காரியங்களும் உங்களுடையவைகளே.
He gives you everything freely.
அவர் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார்.
There's no pay to it or nothing. It's just yours right now.
அதற்கு கிரயம் ஒன்றுமில்லை, அல்லது ஒரு காரியமும் இல்லை. இப்பொழுதே அது உங்களுடையது.
Aren't you glad of it?
அதை குறித்து உங்களுக்கு சந்தோஷம் தானே?
Aren't you happy for him?
அவருக்காக நீங்கள் மகிழ்ச்சி அடையவில்லையா?
Thanks be to God.
தேவனுக்கு நன்றி.
Now, there'll be services this tonight. This tonight.
இப்பொழுது இன்றிரவு இங்கே கூட்டம் இருக்கும். சுமார் 7:30 மாலை இரவு துவங்கும்.
I'll let the pastor tell you. Come on.
போதகரை அதை குறித்து சொல்ல சொல்கிறேன்.
Now next Sunday morning, the good Lord willing, I'll be back to pray for the sick at the tabernacle for everybody.
அடுத்த ஞாயிறு காலையில் நல்ல ஆண்டவருக்கு சித்தமானால் இந்த கூடாரத்திலோ அல்லது வேறு எங்கேயாவது நான் ஜபத்திற்காக திரும்பி வருவேன்.